The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 19 through 25, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on December 4th, 1968, in Los Angeles.
பின்வரும் பகவத் கீதை உண்மையுறுவில் இரண்டாவது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் முதல் 25வது ஸ்லோகம் வரை உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு அ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1968 வருடம் டிசம்பர் 4 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
For the soul, there is never birth or death, nor having once been does he ever cease to be. He is unborn, eternal, and ever-existing, undying and primeval.
ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும்போது அவன் கொல்லப்படுவதில்லை.
These are the statements of Krishna. Now, the constitution of the soul, so far materialists are concerned, they cannot even find out where is the soul.
இது கிருஷ்ணருடைய கூற்று. பௌதிகவாதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதுவரைக்கும் ஆத்மா எங்க இருக்கு அப்படின்றத கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல.
Therefore, there are so many theories. Actually, they cannot find out where the soul is situated, because material senses cannot approach. The measurement of the soul is stated in the Vedic literature as 1/10,000 part of the tip of the hair.
அதனால தான் நிறைய கொள்கைகள் இருக்கு. உண்மையிலே அவர்களுடைய பௌதிக புலன்களால ஆத்மா எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஆத்மாவோட அளவு என்னன்றது வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முடியோட நுனிப்பகுதியின் 10,000 ஒரு பங்கு அப்படின்னு.
So, there is no possibility of understanding what is soul by material scientists. The only process is to take it from higher authorities like Krishna.
பௌதிக விஞ்ஞானிகளால ஆத்மாவை புரிந்து கொள்றது அப்படின்றது சாத்தியம் இல்லாதது. ஒரே வழிமுறை கிருஷ்ணரை போல இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றது தான்.
கிருஷ்ணா ஹியர் கிவ்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் தி சோல், சோ யூ ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் நாட் பிளைண்ட்லி அக்செப்ட் இட் பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் வித் யுவர் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரீசன். பட் திஸ் இஸ் தி ஆக்சுவல் ஃபேக்ட்.
கிருஷ்ணர் ஆத்மாவுக்கான வரையறையை இங்கே கொடுக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளணுன்றதில்ல, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய காரணங்கள், நம்முடைய தர்க்கங்கள் எல்லாம் வச்சு அதை புரிஞ்சிக்க முயற்சிக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை.
What is that statement?
என்ன கூற்றுறது?
Definition of soul Krishna is giving.
ஆத்மாவுக்கான வரையறைன்னு கிருஷ்ணர் கொடுக்கிறாரே.
Only the material body, the indestructible, immeasurable, eternal living entity is subject to destruction. He who thinks that the living entity is the slayer, or that the entity is slain, does not understand. One who is in knowledge knows that the self slays not, nor is slain.
அழிவற்ற, அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாளியின் இந்த ஜட உடல் அழிய போவது உறுதி. எனவே பரதகுல தோன்றலே, போரிடுவாயாக. ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான். ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை.
Then next.
பிறகு அடுத்தது
20. For the soul there is never birth or death, nor having once been does he ever cease to be. He is unborn, eternal, ever existing, undying and primeval. He is not slain when the body is slain.
ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. ஏன்னா அது நித்தியமானது, அதனால அது எப்படி கொல்லப்பட முடியும்? ஆத்மா கொல்லப்பட முடியாது, உடல் தான் அழியுது. அடுத்து
21. Oh Partha, how can a person who knows that the soul is indestructible, unborn, eternal and immutable kill anyone or cause anyone to kill?
பார்த்தனே, ஆத்மா அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றமில்லாதவன் என்பதை எவனொருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்வதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி?
Everything has its utility, and a man who is situated in complete knowledge knows how and where to apply a thing for its proper utility. Similarly, violence also has its use. And how to apply violence rests with the person in knowledge. Although the justice of the peace awards capital punishment to a person condemned for murder, the justice of the peace cannot be blamed because he orders violence to another according to the codes of justice. In the Manu Samhita, the law book for mankind, it is supported that a murderer should be condemned to death so that in his next life he will not have to suffer for the great sin he has committed. Therefore, the king's punishment of hanging a murderer is actually beneficial. Similarly, when Krishna orders fighting, it must be concluded that violence is for the supreme justice, and as such, Arjuna should follow the instruction, knowing well that such violence committed in the act of fighting for justice is not at all violence, because at any rate, the man, or rather the soul, cannot be killed. For the administration of justice, so-called violence is permitted. A surgical operation is not meant to kill the patient, but is for his cure. Therefore, the fighting to be executed by Arjuna, under the instruction of Krishna, is with full knowledge, and so there is no possibility of sinful reaction.
ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு. பூரண அறிவில் நிலை பெற்றவன் எதை எங்கு உபயோகிப்பதால் அதன் தகுந்த உபயோகம் கிடைக்கும் என்பதை அறிவான். அதுபோலவே வன்முறைக்கும் ஓர் உபயோகம் உண்டு. வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபரை பொறுத்தது. நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது. ஏனெனில் அவர் நீதிநெறிகளின் அடிப்படையில்தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார். மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனுசம்ஹிதையில் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போதுதான் அவன் தான் செய்த மாபெரும் பாவத்திற்கு மறுபிறவியில் துன்புறமாட்டான். எனவே கொலையாயை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயலே. அதுபோலவே போர் புரிவதற்கான கட்டளை கிருஷ்ணரால் இடப்படும் போது அத்தகு வன்முறை உன்னத நீதிக்காகவே என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் வன்முறையே அல்ல. ஏனெனில் மனிதன் ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் கொல்லப்பட முடியாதவன். மேலும் நீதியை காப்பதற்காக வன்முறையையும் அனுமதிக்கப்படுகிறது. இதனை நன்கறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றியாக வேண்டும். அறுவை சிகிச்சையானது நோயாளியை கொல்வதற்காக அல்ல, குணப்படுத்துவதற்காகவே. எனவே அர்ஜுனனால் கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இப்போர் முழு அறிவுடன் நடக்கப் போவதால் எவ்வித பாவ விளைவும் இதில் சாத்தியமில்லை.
This is the distinction between violence and non-violence. People are very much advocate of non-violence, but they are committing, according to their estimation, they are committing every moment violence.
இது வன்முறைக்கும் அகிம்சைக்கும் உள்ள வித்தியாசம். மக்கள் அகிம்சையை பற்றி அதிகம் பிரச்சாரம் செய்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய அபிப்பிராயத்தின்படியே ஒவ்வொரு ஜனமும் அவங்க வன்முறையில் ஈடுபட்டு தான் இருக்காங்க.
பட் ஃப்ரம் ஹையர் ஸ்டாண்டர்ட் தேர் இஸ் பிராக்டிகலி நோ வயலன்ஸ். தி திங்ஸ் விச் அப்பரண்ட்லி அப்பியர் டு பி வயலன்ஸ், இப் இட் இஸ் ப்ராப்பர்லி executed just like under the order of high court judge one body is being executed.
ஆனால் வன்முறையாக தோன்றக்கூடிய செயல்களை கூட முறையாக அதை செயல்படுத்தும் போது, அதாவது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக செயல்படுத்தும் போது நடைமுறையில் வன்முறைன்றது இல்லாதல. உதாரணத்துக்கு ஒரு உயர் நீதி பண்ற நீதிபதி ஒரு உடலை தூக்கிலிட சொல்றார், அந்த மாதிரி.
So that is not violence. A justice of higher order is not meant for committing violence. It is justice. Similarly, when under the direction of the Supreme Justice, Krishna, anything is done, apparently it, although it appears violence, it is not violence, it is justice. This is to be understood.
அதனால இது வன்முறை அல்ல. ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியோட கட்டளையின்படி ஒரு செயல் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அது வன்முறை ஆகாது. அதே மாதிரி மிக உயர்ந்த நீதிபதியான கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும் போது அது வெளி தோற்றத்தில் வன்முறையாக தோன்றினாலுமே கூட அது வன்முறை இல்லை, அது நீதி. அதை நாம் புரிந்து கொள்ளப்படணும்.
22. As a person puts on a new garment, giving up old ones, similarly the soul accepts new material body, giving up the old and useless one.
மேலும் படிங்க 22. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது.
In a different way, in varied ways, Krishna is trying to make us understand the constitutional position of the soul.
ஆத்மாவுடைய இயற்கையான நிலை என்னன்றதை நாம் புரிந்து கொள்றதுக்காக கிருஷ்ணர் இங்க பல்வேறு விதங்களில் அதை விளக்குறார்.
Change of body by the atomic individual soul is an accepted fact. Even some of the modern scientists who do not believe in the existence of the soul at the same time cannot explain the source of energy from the heart. They have to accept continuous changes of body which appear from childhood to boyhood and from boyhood to youth and again from youth to old age. From old age the change is transferred to another body. This has already been explained in the previous verse. Transference of the atomic individual soul to another body is also made possible by the grace of the super soul. The super soul fulfills the desire of the soul as one friend fulfills the desire of another. The Vedas, such as the Mandaka Upanishad, as well as the Svetasavatara Upanishad,
Sitasatara,
confirm this concept of two kinds of souls by comparing them to two friendly birds sitting on the same tree. One of the birds, the individual atomic soul, is eating the fruit of the tree, and the other bird is simply watching his friend. Of these two birds, although they are the same in quality, one is captivated by the fruits of the material tree, while the other is simply witnessing his activities. Krishna is the witnessing bird, and Arjuna is the eating bird. Although they are friends, One is still the master and the other is the servant.
தனிப்பட்ட அணு ஆத்மாவின் உடல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். இதயத்திலிருந்து வரும் சக்தியின் உற்பத்தி ஸ்தானத்தை விளக்க இயலாத போதிலும் ஆத்மா இருப்பதை நம்பாதவர்களான நவீன விஞ்ஞானிகளும் கூட குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திற்கும் மாணவ பருவத்திலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. முதுமைக்கு பின் இந்த மாற்றம் வேறொரு உடலுக்கு மாற்றப்படுகின்றது. இது முன்னரே வேறொரு ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது. தனிப்பட்ட அணு ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றமடைவது பரமாத்மாவின் கருணையாலேயே சாத்தியமாகிறது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனின் விருப்பங்களை பூர்த்தி செய்வது போல பரமாத்மா அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறார். முண்டக உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் போன்ற வேத நூல்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரு தோழ பறவைகளுக்கு ஒப்பிடுகின்றன. அப்பறவைகளில் ஒன்று தனி அணு ஆத்மா மரத்தின் கனிகளை உண்கிறது, மற்றதோ கிருஷ்ணர் தனது தோழனை வெறுமே நோக்கி கொண்டிருக்கிறது. குணத்தால் ஒரே மாதிரியான இவ்விரண்டு பறவைகளில் ஒரு பறவை ஜட உடல் எனும் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டுள்ளது, மற்ற பறவையோ தனது நண்பனின் செயல்களை வெறுமே நோக்கி கொண்டுள்ளது. கிருஷ்ணர் சாட்சி பறவை, அர்ஜுனன் உண்ணும் பறவை. அவர்கள் நண்பர்களே என்ற போதிலும் அவர்களில் ஒருவர் எஜமானரும் மற்றவர் சேவகனும் ஆவார்.
That is the eternal relationship. These are conferred in Vedic literature, just like Svetashvatara Upanishad, Mandukya Upanishad. The system is whatever is mentioned in the Vedas, that is authoritatively accepted.
அதுதான் நித்தியமான உறவு. இது ஸ்வேதாஸ்வதர உபநிஷத், மண்டுக்க உபநிஷத் போன்ற வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேதங்களில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை அதிகாரப்பூர்வமானதாக ஏற்றுக்கொள்றது தான் இங்கே வழிமுறை.
That is the Vedic understanding. If there is some evidence in the Vedas, just like in law court, if there is some section in the law book, then the lawyers, the judge accept it. Yes, it is like this. Similarly, knowledge, Vedas means knowledge. So, perfect knowledge is there.
இதுதான் வேத முறைப்படியான புரிதல். வேதங்களில் பிரமாணங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீதித்துறையில் நீதிபதி சட்ட புத்தகத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து சட்ட புத்தகத்தில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆமாம், இது இப்படி தான். அதே போல தான் இந்த ஞானமும். வேதம் அப்படின்னாவே அறிவு. ஸோ இங்கே பக்குவமான அறிவு இருக்குது.
Therefore, if the evidence is there in the statement of Vedas, that is the proof, sabda pramana. There are three kinds of evidences, pratyaksha, direct sense perception, and sabda pramana, evidence from the Vedic statement, and anuman, aitijya, historical or hypothesis. So, out of all evidences, the evidence which is called derived from Vedic statement, that is accepted as most authoritative.
அதனால தான் வேத கூற்றுகள் பிரமாணங்களா இருக்கு. அதுதான் நிரூபணம், சப்த பிரமாணம். மூன்று வகையான பிரமாணங்கள் இருக்கு. பிரத்யக்ஷா, நேரடியா உணர்தல், சப்த பிரமாண, அது வந்து சாஸ்திரங்கள் வேத கூற்றுகள் அடிப்படையா. அடுத்தது அனுமான, அத்திஹ்யா, வரலாறு அல்லது அனுபவபூர்வமானது. ஸோ இந்த எல்லா பிரமாணங்கள்லையும் வேத இலக்கியங்களிலிருந்து பெறக்கூடியது அப்படின்றது அதிகம் அதிகாரத்துவம் கொண்டது.
Therefore, Mandukya Upanishad and Svetashvatara Upanishad, they are Vedas. There is statement that two birds are sitting on the same tree. The tree is compared the body is compared with the tree. And two bars, namely the super soul, Krishna, and the living entity, individual soul, they are sitting together.
அதனால தான் மண்டூக்க உபநிஷத், ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷத் அப்படின்ற இந்த வேதங்களில் இரண்டு பறவைகள் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கிறதா ஒரு கூற்று இருக்குது. இங்கே உடலை மரத்தோடு ஒப்பிடப்படுது. அந்த ரெண்டு பறவைகளானது ஒன்று பரமாத்மா கிருஷ்ணர், இன்னொன்று உயிர்வாளிகள் தனிப்பட்ட ஆத்மாக்கள் ஒன்றா அமர்ந்திருக்காங்க.
And one is eating the fruit of the tree. And the other is simply witness. This is our position.
அவைகளில் ஒன்று மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சுவைச்சு கொண்டிருக்கு, இன்னொன்று அதுக்கு சாட்சியாக இருந்துட்டு இருக்கு. இதுதான் நம்முடைய நிலை.
The other friendly bird, Krishna, or super soul, is giving us opportunity to act with this body as I like. He is giving us opportunity. Khetraka. I am the proprietor of this body. I have been allowed to utilize this body as I like. And the facility is given by the super soul.
அந்த நட்போடு இருக்கக்கூடிய அந்த பறவையானது, அதாவது பரமாத்மா கிருஷ்ணர், நமக்கு இந்த உடல்ல எப்படி செயல்பட விரும்புகிறோமோ அப்படி செயல்படுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் க்ஷேத்ரஜ்ஞா, நான் இந்த உடலோட உரிமையாளர், இப்போது எனக்கு இந்த உடலை உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த வாய்ப்பு பரமாத்மாவால் நமக்கு கொடுக்கப்படுது.
ஸோ இஃப் ஐ லைக் ஐ கேன் யூட்டிலைஸ் திஸ் பாடி ஃபார் ஹையர் கிரேட் ஆஃப் லைஃப், கிருஷ்ணா வில் கிவ் அஸ் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் இஃப் ஐ லைக் I can utilize this body for lower grade of life. Krishna will give us facilities. See, he is always friendly.
இப்போ நான் விரும்பினா இந்த உடலை உயர்ந்த தரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த வாய்ப்பை நான் உபயோகப்படுத்தலாம். கிருஷ்ணர் அதுக்கான வசதிகளை கொடுப்பார். அதே மாதிரி இந்த உடலை நான் தாழ்ந்த தரமான வாழ்க்கையில் வாழ்றதுக்கு விருப்பப்பட்டாலும் அதுக்கான வசதிகளை கிருஷ்ணர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் எப்பொழுதுமே நட்போடவே இருக்கார்.
And he gives us also friendly advice that don't act independently. Just act in Krishna consciousness under me, then you will be happy.
அந்த நட்போடு அவர் அறிவுரைகளையும் கொடுக்கிறார். சுதந்திரமா நீ செயல்படாத, எப்பொழுதும் எனக்கு கீழே கிருஷ்ண உணர்வுல செயல்படு, அப்ப நீ சந்தோஷமா இருப்பேன்றார்.
That is his actual instruction. But the living entity does not care for the instruction of the super soul. He wants to act independently and he has to suffer the consequence.
அதுதான் அவருடைய உண்மையான உபதேசம். ஆனா இந்த உயிர்வாளிகள் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க சுதந்திரமாக செயல்படணும்னு நினைக்கிறாங்க. அந்த பரமாத்மாவோட உபதேசத்தை பற்றி கவலைப்படுறதில்ல. அதனால் அவங்க அதனுடைய விளைவாக துன்பப்பட வேண்டியிருக்கு.
That is stated in the Bhagavad Gita, in the fourth chapter. Jagya Chitarmanna Tru Lukayam Karma Vandhana. Jagya means Vishnu or Krishna. Whatever you do, you have to do only for Krishna.
அது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. யஜ்யார்த்தா கர்மநியோனத்ர லோகோயம் கர்ம பந்தனா. யஜ்யம் அப்படின்னா விஷ்ணு அல்லது கிருஷ்ணர். நீ என்ன செய்தாலும் இல்லை, நீ கிருஷ்ணருக்காக மட்டும்தான் செயல்படணும்னு.
யஜ்யார்த்த கர்மா, வாட் எவர் யூ ஆக்ட், நெவர் மைண்ட் வாட் எவர் யூ டூ. But you have to act for Krishna. Jagyartha karma annatra, otherwise karma bandhana, you will be bound up by the reaction.
நீ என்ன வேணா செய்யலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அதை கிருஷ்ணருக்காக மட்டும்தான் செய்யப்படணும். யஜ்ஞார்த்த கர்ம, நீ என்ன செயல்களில் ஈடுபட்டாலும் அது கிருஷ்ணருக்காக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கணும். யஜ்ஞார்த்த கர்ம அந்யத்ர, அப்படி இல்லைன்னா கர்மபந்தனா, நீ அதனுடைய விளைவுகளால் பந்தப்படுவே.
தி சேம் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் எ பர்சன் ஆக்டிங் ஆன் பிஹாப் ஆஃப் சம் சுப்பீரியர் அத்தாரிட்டி கவர்மெண்ட், பர்சனலி ஹி ஹாஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி because he is acting on behalf of the supreme authority.
அரசாங்கத்தினுடைய உச்ச அதிகாரிக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு நபருக்கு பொறுப்புன்றது எதுவும் கிடையாது, ஏன்னா அவர் அந்த உச்ச அதிகாரிக்கு கீழே செயல்படுறார்.
Just like a manager or agent, attorney, just like we signed one lease agreement, then Mr. Brown, he is acting as attorney on behalf of the landlord. So, he has no responsibility. He is acting in landlord capacity, or landlord consciousness.
ஒரு நிர்வாகி மாதிரி அல்லது ஒரு பிரதிநிதி மாதிரி. இப்போ நம்ம ஒரு குத்தகை ஒப்பந்தம் போட்டோம், எங்கள் திருவாளர் பிரவுன் அந்த பிரதிநிதியாக, அந்த நில உரிமையாளருடைய பிரதிநிதியாக இங்கே செயல்பட்டார். அவருக்கு அதில் எந்த பொறுப்பும் கிடையாது. அவர் அந்த நில உரிமையாளருடைய உணர்வில் அல்லது அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இவர் செயல்படுறார்.
He is trying to save the interest of the landlord as far as possible. But if there is any mistake, the landlord will suffer or gain. He has nothing to do.
அந்த நில உரிமையாளருடைய லாபத்தை கருதி தான் இவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செயல்படுறார். இருந்தாலும் இவர் ஏதாவது தவறு செய்துட்டார் அப்படின்னா அந்த நில உரிமையாளர் தான் துன்பப்படுறதோ சுகப்படுறதோ, இவர் அதில் ஒரு சம்மந்தமும் இல்லாதவர் ஆயிட்டார்.
Similarly, if we work in Krishna consciousness, if there is something wrong, because we can act two ways, wrongly or rightly, that's all. If we do rightly, it is all right. Even if we don't do it rightly, wrongly, still it is right. Because the cause is the supreme.
அதே மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வுல செயல்பட்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது தவறு ஏற்பட்டாலும், ஏன்னா ரெண்டு வழிதான் இருக்கு நம்ம செயல்படுறதுக்கு, ஒன்னு சரியா செயல்படலாம், இன்னொன்று தவறாக செயல்படலாம். அதனால் இப்போ நம்ம சரியாக செஞ்சோம்னா அது சரி, ஆனால் தவறாக செய்தாலும் அது சரிதான், ஏன்னா அதனுடைய நோக்கம் உச்சமானதாக இருக்கு.
யஜ்ஞார்த்த கர்மன்னத்ரு லூகாயம் கர்மபந்த. The best, safest way of acting is to act in Krishna consciousness or under the order of Krishna.
யஜ்ஞார்த்தாத் கர்ம நியோனியத்திர லோகோயம் கர்ம பந்தன. செயல்படுறதுலேயே மிக சிறந்த பாதுகாப்பான வழி கிருஷ்ண உணர்வில் செயல்படுறது அல்லது கிருஷ்ணருடைய கட்டளைக்கு கீழே செயல்படுறது.
ஆர் இஃப் சம்படி சேஸ் வேர் இஸ் கிருஷ்ணா, நோ வேர் கிருஷ்ணா இஸ் தேர், ஜஸ்ட் லைக் பகவத் கீதா இஸ் தேர், அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பகவத் கீதா பை தி ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிருஷ்ணா இஸ் தேர். So Krishna being absolute, he is representative, his words are non-different from
him. யாராவது கேட்குறாங்க கிருஷ்ணர் எங்க, கிருஷ்ணர் இருக்கார், இந்த பகவத்கீதை இருக்கு, அதுக்கான விளக்கம் இருக்கு, அது அவருடைய பிரதிநிதிகளால் கொடுக்கப்பட்டது. இப்போ கிருஷ்ணர் பூர்ணமானவர்ன்றதுனால அவருடைய பிரதிநிதி அவர்களுடைய வார்த்தைகள் அதிலிருந்து வேறுபட்டது கிடையாது.
We should not think that Krishna is not in my presence. As soon as Bhagavad Gita is there, and as soon as you understand Bhagavad Gita as it is, that means we are hearing directly Krishna. So if we do, according to the instruction of Krishna, as Arjuna did, then there is no reaction. We are free. Jagnyartha kanmannat.
Krishna en munadi illiye, appadina nama nenaikkoodadhu. Bhagavad Gita irukku appadinaale, பகவத்கீதையே உண்மை உருவில் நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னாலே நம்ம நேரடியாக கிருஷ்ணர்கிட்ட இருந்து கேட்குறதா தான் அர்த்தம். அதனால் கிருஷ்ணருடைய அறிவுரைப்படி நம்ம செயல்பட்டோம்னா அர்ஜுனன் செய்தது போலவே அப்போ நமக்கு விளைவுகள் கிடையாது, நம்ம விடுதலை அடைஞ்சவர்களாகிடும். யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் எத்ரா அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஒருவர் எஜமானர் மற்றொருவர்
சேவகன். Krishna is always our friend, natural friend. That is stated in the Bhagavad Gita. Sruhidam sarvabhutanam. Sruhidam means Sruhit. There are different kinds of friends. But here, in Sanskrit, for different kinds of friends, there are different names.
அந்த நண்பர் தான் எல்லா வசதிகளையும் நம்ம கொடுக்கிறார். கிருஷ்ணர் எப்பொழுதுமே நம்முடைய நண்பர், இயற்கையான நண்பர். அது பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு, சுகிருதம் சர்வபூதானாம். வேறுபட்ட வகையான நண்பர்கள் இருக்காங்க. அதில் இங்கே சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு வகையான நண்பர்களுக்கும் ஒவ்வொரு வகையான பெயர்கள் இருக்கு.
ஜஸ்ட் லைக் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கால் பந்து, ஒன் இஸ் கால் மித்ரா, ஒன் ஃப்ரெண்ட் இஸ் கால் ஸ்வீத். There are differences. Therefore, there are different words. Just like in English language, there is only one friend, a word, one word friend. But in Sanskrit, because it is perfect language, friend, what kind of friend?
ஒரு நண்பர் பந்துன்னு அழைக்கப்படுறார், இன்னொருத்தர் மித்ரான்னு அழைக்கப்படுறார், இன்னொரு நண்பர் சுகிருத்னு அழைக்கப்படுறார். ஸோ இதில் வித்தியாசங்கள் இருக்கு, அதனால தான் வேறுபட்ட வார்த்தைகள். இப்போ ஆங்கில மொழியில் பார்த்தோம்னா நண்பர் அப்படின்றதுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் இருக்குது. ஆனால் சமஸ்கிருதம் பக்குவமான மொழின்றதுனால அங்கே வேறுபட்ட நண்பர்களுக்கு வேறுபட்ட பெயர்கள் இருக்கு.
ஸோ கிருஷ்ணா சேஸ் தட் ஐ ஆம் ஸ்ருஹிதம் சர்வபூதானம். Sweet man, he is such a friend, just like you have got a friend, sincerely he wants how you shall be helped. Just like your mother. Mother is also friend. Or wife, devoted wife, she is also friend.
Krishna சொல்றார் சுகிருதம் சர்வபூதானாம். இங்க அவர் எப்படிப்பட்ட நண்பர் அப்படின்னா, இப்போ நமக்கும் நண்பர்கள் இருக்காங்க, ரொம்பவும் தீவிரமாக நம்ம எப்படி சந்தோஷமாக இருப்போம்னு பார்த்து செயல்படக்கூடியவர்கள். இப்போ நம்முடைய தாய் இருக்காங்க, தாய் கூட நண்பர் தான். அதே போல் அல்லது மனைவி, மனைவியும் நண்பர் தான், நல்ல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனைவி.
ஸோ மாதர் வைஃப் ஃபார் எனி சச் ரிலேட்டிவ் ஆர் ஃபாதர் ஆர் தேர் ஆர் மெனி பர்சன் இன் ஆர் ஆர்டினரி ரிலேஷன்ஷிப். So they want actually that my, this friend be happy. That is real friend, Sruhit.
தாய், மனைவி அல்லது இது போன்ற உறவில் இருக்கக்கூடிய தந்தை அல்லது நம்முடைய சாதாரண உறவுகளில் இந்த மாதிரி பல நபர்கள் இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அவங்க நண்பன் சந்தோஷமாக இருக்கணுன்றத பார்ப்பாங்க, அதுதான் உண்மையான நண்பர்கள். Sugrat.
And Mitra, social friendship. Bandhu, official friendship. But Sruhit means one who actually desires good of his friend. Sincere friend, which he described in English. So Krishna is Sruhit. He is always expecting my good.
மித்ரா அப்படின்னா சமுதாய ரீதியான நட்பு, பந்து அப்படின்னா கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய நட்பு. ஆனால் சுகிருத் அப்படின்னா உண்மையிலே ஒருத்தருடைய நன்மையை கருதக்கூடிய, நண்பருடைய நலனை கருதக்கூடியவர்கள், தீவிரமான நண்பர்கள். அது இங்கே ஆங்கிலத்திலையும் விளக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் சுகிருத், அவர் எப்பொழுதுமே என்னுடைய நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்.
How I shall be good. And the Therefore, he is canvassing me. Please, you surrender unto me, just like father says, my dear God, why you are acting independently, foolishly, you are suffering? Just surrender unto me, I shall give you protection. Similarly, Krishna is friend like that. He is always asking. He is going with me in any type of body. Even if I get the body of a dog, Krishna is always there with me.
So, adanal, avar enakku enna upadesham kodukkarar appadina, தயவுசெய்து நீ என்னிடத்துல சரணடை. ஒரு தந்தை மாதிரி எனது அருமை மகனை, நீ ஏன் சுதந்திரமாக செயல்படுற, முட்டாள்தனமாக துன்பப்பட்டு இருக்க, நீ என்னிடத்துல சரணடை. நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் அந்த மாதிரி நண்பர் தான். அவர் எப்பவும் எந்த மாதிரியான உடல் நான் எடுத்தாலும் என் கூடவே இருக்கார். இப்போ நான் ஒரு பன்றியோட உடல் எடுத்தாலும் அவர் என் கூடவே இருக்கார் எப்பொழுதும்.
That is stated in Bhagavad Gita. Ishara sarva bhutanam riddhesa arjuna tisthati. Ishara, the Supreme Lord, is staying within the heart of every living entity. So every living entity means he is staying even with the cats, dogs, hogs, or any lower type of animal. He has no hesitation because he is not living with him. He is living in Vaikuntha. But he is so friendly that wherever this friend is going, he is also going.
அது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரா, அந்த முழுமுதற் கடவுள் எல்லா உயிர்வாழிகளுடைய இதயத்திலையும் இருக்கார். அவர் ஒவ்வொரு உயிர்வாளிகள்லையும் அப்படின்னா, அவர் நாய்கள், பூனைகள், பன்றிகள் இந்த மாதிரி எந்த கீழ்த்தரமான மிருகத்திலையும் கூட இருக்கார். அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா அவர் அங்கே வாழலை, அவர் வைகுண்டத்தில் வாழ்கிறார். ஆனால் அவர் எப்படிப்பட்ட நண்பர் அப்படின்னா, அவருடைய நண்பர் எங்கே போனாலும் அவரும் கூடவே போகிறார்.
As Paramatma, he is doing friendly activities. He is sending his bona fide servant, a spiritual master. He is coming as incarnation. He is coming as devotee, Lord Chaitanya. He is helping us in so many ways. But we are so foolish, we are not accepting.
அவர் பரமாத்மாவா நட்புடனான அந்த செயல்களை ஈடுபடுறார். அவருடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகளை ஆன்மீக குருவை அனுப்பி வைக்கிறார். அவரே அவதாரமாக வர்றார், அவரே பக்தராகவும் வர்றார் சைத்தன்ய மகாபிரபா. இந்த மாதிரி பல விதத்தில் நமக்கு உதவி பண்ணுறார். ஆனாலும் நாம முட்டாள்தனமா அவரை ஏற்றுக்கொள்ள
மாட்டோம். Nobody can be better friend than Krishna. But we are so much unfortunate, so much captivated by the external energy that we don't accept Krishna as friend. We accept so many other things as friend.
ஆனா நாம அந்த அளவுக்கு துரதிருஷ்டம் வாய்ந்தவர்களா இருக்கோம். நம்ம இந்த வெளிச்சக்தினால் அந்த அளவுக்கு பிடிபட்டவர்களாக இருக்கோம். நம்ம கிருஷ்ணரை நண்பராக ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம வேற ஏதோ பல விஷயங்களை நண்பராக ஏற்றுக்கொண்டுட்ருக்கோம். இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுவதே மரம் விட்டு மரம் அல்லது உடல் விட்டு உடல் என்று அவன் தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு காரணமாகிறது.
Now here that he is giving trouble to the friend. I am giving to my sincere friend Krishna simply trouble. Just like a bird is flying from one tree to another. The friend bird is also there. He has no business, he has no interest to be there, because he is not eating anything from the tree. He has nothing to do. But because his friend is there, he goes.
இங்க அவர் அந்த நண்பர் பறவைக்கு தொந்தரவு கொடுக்கிறார். நான் என்னுடைய தீவிரமான அந்த என்னுடைய நண்பருக்கு வெறுமனே தொந்தரவு கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு பறவை ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுது, அந்த நண்பர் பறவையும் அங்கே இருக்குது, ஆனால் அவருக்கு அங்கே ஒரு வேலையும் கிடையாது, அதில் ஆர்வமும் கிடையாது. ஏன்னா அந்த மரத்துலேருந்து அவர் எதுவும் சாப்பிட்றதும் இல்லை, அவர் அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த நண்பர் பறவை அங்கே இருக்கிறதுனால அவரும் அங்கே போகிறார்.
ஸோ வி ஆர் சேஞ்சிங் அவர் பாடி ஆஸ் தி பார்ட் தி சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ட்ரீ டு அனதர். பட் கிருஷ்ணா தி சுப்ரீம் பார்ட் இஸ் ஆல்சோ கோயிங் வித் மீ.
எப்படி இந்த பறவை ஒரு மரத்திலிருந்து இன்னொரு பறவைக்கு மாற்றம் பெற்றுட்டே இருக்கோ, அதே மாதிரி நம்மளும் நம்முடைய உடலை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் அந்த உச்சமான பறவை, அவரும் என் கூடவே போறார்.
Struggling very hard in the tree of the material body. But as soon as he agrees to accept the other bird as the supreme spiritual master.
ஜீவ பறவை ஜட உடலினும் மரத்தில் மிக கடினமாக போராடி கொண்டுள்ளான். எனினும் அறிவுரைகளை பெறும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனை போல தொண்டனான ஜீவ பறவைக்கு தனக்கு அருகில் உள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும் போது,
then here is the solution. He is simply taking unnecessary trouble. Krishna says that I will supply you everything. There is no necessity of going here to from here to there. No. But I am not accepting.
பிறகு இங்கு தீர்வு கொடுக்கப்படுது. ஆனா நான் தேவையில்லாம பிரச்சனைகளை எடுத்துட்டு இருக்கேன். கிருஷ்ண சொல்றார், நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீ அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன்.
தத்தாதி ஹம் புனர்ஜன்ம நைதி மாமே இது கவுண்ட். ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஸ் ஹவ் கிருஷ்ணா இஸ் ஹெல்பிங் மீ, ஹவ் ஹீ இஸ் மை தி கிரேட்டஸ்ட் வேல்யூசர் ஃப்ரெண்ட். இமீடியட்லி வி கேன் ஸ்டாப் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் கோ பேக் டு காட் ஹெட், கோ பேக்.
தக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேத்தி கௌந்தேயா. யார் ஒருத்தர் இதை புரிஞ்சு கொள்கிறாங்களோ, கிருஷ்ணர் எப்படி எனக்கு உதவி பண்ணுறார், அவர் எப்படி என்னுடைய மிக பெரும் நலன் விரும்பியா இருக்கார், நண்பராக இருக்கார், இதை உடனடியாக நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு காண முடியும், நம்ம மீண்டும் பகவானுடைய லோகத்தை போய் சேர முடியும்.
As Arjuna has agreed to do, by voluntary surrender unto Krishna for instruction, the subordinate bird immediately becomes free from all limitation.
Yes.
எனினும் அறிவுரைகளை பெறும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனனைப் போல தொண்டனான ஜீவ பறவைக்கு தனக்கு அருகில் உள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும் போது உடனடியாக எல்லா கவலைகளிலிருந்தும் அவன் விடுபடுகிறான்.
Both. As Arjuna has accepted, Arjuna was talking with Krishna as friend, but he has accepted, although his friend, he has accepted his spiritual master. The significance is that as soon as you accept somebody as spiritual master, you cannot argue, you have to accept.
Ama Arjuna ஏற்றுக்கொண்டால் Arjuna Krishna இடத்தில் நண்பனாக பேசிட்டு இருந்தான். அவருடைய நண்பராக இருந்துமே கூட இப்போ தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டான். இதில் முக்கிய கருத்து என்னென்னா, நீங்கள் ஒருத்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட வாதம் பண்ண முடியாது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்.
Therefore, the selection of spiritual mastery is very scrutinizing. You cannot accept anyone as spiritual master. You must be very much satisfied that here is a person who can solve the problems of my life, just like Arjuna thought.
அதனாலதான் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்றது அப்படின்றது ரொம்பவும் ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும். இப்போ நீங்க யாரோ ஒருத்தர் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க முழுக்க திருப்தி அடைஞ்சவராக இருக்கணும். இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், அர்ஜுனை இங்க நினைச்ச மாதிரி அப்படி இருக்கணும்.
He plainly said that the problem which is before me, I know beyond you, besides you, nobody can make solution. That is the way of accepting spiritual mind. When one is fully convinced that here is a person who can actually solve the problems of my life, then one should accept spiritual mind.
அவன் வெளிப்படையா சொன்னான், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது உங்களை தவிர வேற யாராலும் அதுக்கு தீர்வு காண முடியாது, அது எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் ஏற்றுக்கொண்டான். இதுதான் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்றதுக்கான வழி. ஸோ எப்போ ஒருத்தர் முழுக்க இந்த நபர் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னு முழுமையாக நம்ம நம்புகிறோமோ அப்போ ஒருத்தர் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளலாம்.
Haribhakti Vilas, there is such process that one should accept a spiritual master after associating with him for some time. Similarly, the spiritual master also shall accept somebody as disciple after associating with him for some time, whether he is eligible or not. This is the process.
Haribhakti Vilasatla. இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவர் கொஞ்ச காலம் யார் ஒருத்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கூட சங்கம் எடுத்து கொண்டதுக்கு அப்புறமும், அதே போல் ஆன்மீக குருவானவர் ஒருத்தரை சீடராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவரோட சங்கம் எடுத்து கொண்டதுக்கு அப்புறமும் அந்த முடிவை எடுக்கப்படணும். அந்த அவர் தகுதி உடையவர் இல்லைன்றத ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் வழிமுறையாக இருந்தது.
The soul can never be cut into pieces by any weapon, nor can he be burned by fire, nor moistened by water, nor withered by the wind.
23. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும்.
This is the distinction of the soul being spirit. You take anything of this material world, they can be burnt. It is the question of temperature only. Even iron is being burnt, any metal, any hard thing, stone is being burnt, everything is being burnt.
Atma aanmeegama irukkiradanaala idhudan adu verupaduthi kaattakoodiyadha irukku. நீங்கள் இந்த பௌதிக உலகத்தில் எதை எடுத்துட்டாலும் அதை எரிக்க முடியும். இப்போ அது எவ்வளவு வெப்பம் அப்படின்றது மட்டும்தான் அங்கே ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ ஒரு இரும்பை எடுத்துட்டீங்கனாலும் நீங்கள் எரிக்கலாம், அல்லது எந்த ஒரு உலோகத்தை எடுத்தாலும் எரிக்கலாம், ரொம்ப கடினமான ஒரு கல்லை கூட நீங்கள் எரிக்கலாம், எந்த ஒரு பொருளையும் உங்களால் எரிச்சிட முடியும்.
But here it is said that soul cannot be burned. So does it mean that it is stronger than iron and stone? But it is very fragmental, minute, atomic portion. But it cannot be burned. So all these symptoms cannot be burned, cannot be cut into pieces.
Ana, inga enna solapattirukke, idu erikkapada mudiyadhu. So appadina இரும்பு கல்லை விட ரொம்ப கடினமானதுன்னு அர்த்தமா? இல்லை, இது அளவில் மிக சிறியது, ரொம்ப நுண்ணியமானது, ஒரு அணு துகள் மாதிரி, ஆனாலும் அது எரிக்கப்பட முடியாது, மேலும் அது துண்டு துண்டா வெட்ட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அது ஹியர் தி மாயாவாதி தியோரி வில் ஃபெயில். இஃப் தி சோல் கேனாட் பி கட் இன்டு பீசஸ், தி ஹவ் the soul has become enwrapped with maya. They give the example, ghatakas, patakas. Of course, they say that it is covered, it is cut, not cut into pieces, but the soul is separated, I mean to say, separate identity constitutionally.
இங்கே அந்த மாயாவத கொள்கை வந்து தோல்வி அடைஞ்சிடும். இப்போ நீங்கள் ஆத்மாவை வெட்ட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி அது மாயாவால் மூடப்பட்டிருக்கு? ஸோ அவங்க இந்த கட்டாகாஷ் பொட்டாகாஷ்ன்ற உதாரணத்தை கொடுக்குறாங்க. அவங்க இது மூடப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்க, அது துண்டு துண்டாக வெட்டப்பட்டதுன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆத்மாவானது, அதாவது இயற்கையான நிலையிலேயே அது தனிப்பட்ட உயிர்வாளிகளாக தான் இருக்கு.
That will be confirmed in the 15th chapter. Mamayim Bangsa Jivo. Sanatana. Sanatana means eternal. Eternally, the example, just like fire and fire sparks, the fire sparks are part and parcel of the fire. Similarly, the soul, individual soul, is part and parcel of the Supreme. But that part and parcel is eternal. Not that being covered by Maya, it has become individual. No. Individual permanent.
அது 15th அத்தியாயத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மமை வாம்ச ஜீவ பூத்த சனாதன. சனாதனம் அப்படின்னா நித்தியமானது. நித்தியமாக இப்போ அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெருப்பு இருக்கு, நெருப்பு பொறி இருக்கு. இப்போ அந்த நெருப்பு பொறியானது அந்த நெருப்போட ஒரு அம்சம். அதே மாதிரி ஆத்மா, அதாவது தனிப்பட்ட ஆத்மாவானது அந்த உச்சமானவருடைய ஒரு அம்சம். ஆனால் இந்த அம்சமானது நித்தியமாகவே இருக்கு. அது மாயாவால் மூடப்பட்டிருந்தது, அதுக்கப்புறம் தனிப்பட்டதாக ஆயிடுச்சு அப்படின்றதல்ல. அது நித்தியமாகவே தனிப்பட்டதாகவே இருக்கு.
So, every one of us living entity, we are permanent.
நிரந்தரமா நம்ம அந்த தனித்துவம் கொண்டிருக்கோம். கடவுள் எப்படி நிரந்தரமா தனித்துவத்தோடு இருக்காரோ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே நிரந்தரமா தனித்துவம் கொண்டவர்கள் தான்.
It is not that by Maya we have been separated, cut into pieces, fragments. It is clearly stated, it cannot be cut.
மாயாவால் நம்ம தனிப்பட்ட முறையில் வந்துட்டோம், துண்டு துண்டாக வெட்டப்பட்டோம், நம்ம ஒரு துகளானோம் அப்படின்றது அல்ல. நம்ம நிரந்தரமாக இங்கே தனிப்பட்டே இருக்கோம். ஏன்னா இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அது வெட்ட முடியாதுன்னு.
If this is not cannot be cut, then how I have become fragment? That I am not cut fragment, I am eternal fragment. That is confirmed in the 15th chapter, Sanatan, eternal. Try to understand.
இது வெட்ட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நான் ஒரு துகளான? துகள் அப்படின்னா இது வெட்டப்பட்ட துகள் இல்லை, இது நித்தியமான துகள். அது 15th அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
There are, just like you take a paper, you cut into pieces, that is cut. But here it is said that the spirit cannot be cut.
இப்போ நீங்கள் ஒரு காகிதத்தை எடுத்து அதை நீங்கள் துண்டு துண்டாக கிழிச்சு போடலாம். ஆனால் இங்கே ஆத்மா அது மாதிரி வெட்ட முடியாதுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
Then how we have become fragments, pieces, different individuals? That means we are eternally so.
அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம தனிப்பட்ட இந்த ஒரு துகளா ஆனோம்? ஏன்னா நாம அப்படின்னா நம்ம நிரந்தரமா அந்த துகளாவே இருந்துட்டு இருக்கோம்.
இண்டிவிஜுவல்,
நித்தியமாகவே தனிப்பட்டு இருக்கோம்.
இட் இஸ் நாட் தட் பை தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாயா யூ ஹேவ் பீன் கட் இன்டூ பீசஸ். நோ, ஹியர் இட் இஸ் சேட் இட் கேனாட் பீ கட்.
மாயாவோட தாக்கத்தினால நம்ம துண்டு துண்டா வெட்டப்பட்டோம் அப்படின்றது அல்ல. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு வெட்ட முடியாது.
Another, it cannot be burned. If you study one verse of Bhagavad Gita, you understand so many.
அதே மாதிரி இது எரிக்கப்பட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பகவத்கீதனுடைய ஒரு ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னாவே பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
Now it cannot be burned. Now if it cannot be burned, then in fire also there is soul.
இது எரிக்கப்பட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எரிக்கப்பட முடியாது அப்படின்னா அப்போ நெருப்புல கூட ஆத்மா இருக்கு.
They materially say that in the sun glow, it is impossible to have living entities there. No.
பௌதிகவாதிகள் என்ன சொல்றாங்க? இங்க சூரிய மண்டலத்துல உயிர்வாளிகள் வாழ்றது சாத்தியமே இல்லை அப்படின்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை.
Because it cannot be burned, so impossible.
ஏன்னா இது எரிக்கப்பட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சாத்தியம் இல்லாது சாத்தியம்?
So this Vedic knowledge that sun planet is a planet just like other planet and it is fiery and the residents are also fiery body, so why one should be astonished that there is living entity? Why they should deny that there is no living entity?
So Vedanam enna solladana and surya andathile சூரிய அண்டம்ன்றது மற்ற கிரகங்களைப் போல ஒன்று, அது நெருப்பு கோளம். ஸோ இப்போ அங்கே உயிர்வாளிகள் நெருப்பு உடலோடு இருக்கலாமே, எப்படி நீங்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போகிறீங்க? ஏன் அங்கே எந்த உயிர்வாளியும் இருக்க முடியாது, அதை ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க?
They are denying that in the moon planet also there is no living. Why?
சந்திர மண்டலத்திலையும் உயிர்வாளிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏன் அதை மறுக்கிறாங்க?
Why? Living entity can be everywhere. Sarvago, this very word has been used in Bhagavad Gita.
உயிர்வாளி அப்படின்னா எங்க வேணாலும் இருக்க முடியும். சர்வகதா, இதே வார்த்தை இங்க பகவத் கீதையில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
Sarvago, we'll find it. Sarvago means he can go everywhere. He can go live in the fire also. Actually, we see that in the air there is living entity, in the water there is living entity, in the land there is living entity. So why not in the fire?
நீங்க பகவத் கீதையில பார்க்கலாம், சர்வக அப்படின்னா எங்க வேணா போகலாம், அவனால நெருப்புலையும் வாழ முடியும். உண்மையிலே நாம பார்க்கலாம், காற்றுல உயிர்வாளிகள் இருக்கு, நீர்ல உயிர்வாளிகள் இருக்கு, நிலத்துல உயிர்வாளிகள் இருக்கு, ஏன் நெருப்புல இருக்கக்கூடாது?
Fire is one of the elements like air, water, land. So, if in other elements there is possibility of living beings, why not in one? What is the reason? What is the argument?
இப்போ காற்று, நிலம், நீர் இது மாதிரி நெருப்பும் ஒரு மூலப்பொருள் அப்படின்னும் போது உயிர் வாழ்றதுக்கு அங்க மட்டும் எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன், என்ன காரணம், அதுக்கு என்ன வாதம் இருக்கு?
And Vedic literature gives us information that in the fire there is germ also. Just like water there is germ, in the earth there is germ, in the air there is germ, living entities. Similarly, in the fire there is also. And here it is said, it cannot be burned. Even it is in the fire, there is no possibility of being burned. So why not in the fire?
வேத இலக்கியங்கள் நமக்கு என்ன தகவல் கொடுக்குது அப்படின்னா, நெருப்புல கூட கிருமிகள் இருக்கு. இப்போ நீர்ல கிருமிகள் இருக்கு, நிலத்துல கிருமிகள் இருக்கு, காற்றுல கிருமிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நெருப்புலையும் அந்த கிருமிகள் இருக்குது. இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, எரிக்கப்பட முடியாது. அது நெருப்புலயே இருந்தாலும் கூட எரிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னும் போது அப்புறம் அங்க ஏன் உயிர் வாழி இருக்க கூடாது நெருப்புல?
It requires a different type of body only, that's all. Just like the fish, it has got a different type of body.
வேறுபட்ட வகையான உடல் தேவை இருக்கு, அவ்வளவுதான். இப்ப மீன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான உடல் இருக்கு.
It is living, very comfortable in the water. You have got a different type of body. You are living in the land very comfortably. You cannot live in the water.
அது தண்ணிக்குள்ள ரொம்ப சௌகரியமா வாழ்ந்துட்டு இருக்கு. நமக்கு வேறு வகையான உடல் இருக்கு. நம்ம இங்க நிலத்துல சௌகரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உங்களால நீர்ல வந்து சௌகரியமா வாழ முடியாது.
The fish cannot live in the land. Similarly, in the fiery planet, just like sun, there must be living entity.
மீன் நிலத்துல வாழ முடியாது. அதே மாதிரி இப்போ நெருப்பு லோகத்திலையும் அங்க கிருமிகள் இருக்கு அப்படின்னும் போது அங்க கண்டிப்பா உயிர்வாளி இருக்க முடியும்.
There must be. You cannot say by any reason that there is no living entity. How you can say? If it is a fact that living entity cannot be burned. Is it not? Just try to understand.
எந்த காரணத்தாலும் அங்கே உயிர்வாளிகள் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் சொல்லலாம்? அது உண்மை, உயிர்வாளிகள் எரிக்கப்பட முடியாது. அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இருபத்தி நான்கு, ஜீவாத்மா வெட்ட முடியாதவன்.
மாயாவாதி தியோரி that it has broken parts by Maya. No, unbreakable. That means eternally we are individual, separated. Just like we are sitting, all individual.
மறுபடியும் இங்க வெட்ட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாயாவாத கொள்கை மாயாவால இது துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனா இங்க வெட்ட முடியாதது அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட ஆத்மாக்கள். இப்ப நாம இங்க உட்கார்ந்துருக்கோம், எல்லாருமே தனித்தனியா இருக்கோம்.
This is our eternal position. Krishna has confirmed it.
இது நம்முடைய நித்தியமான நிலை. கிருஷ்ணர் அதை உறுதிப்படுத்துறார்.
That Arjun, yourself, myself, and all these people who are assembled here, they're all individuals. They existed.
அர்ஜுன், நீ, நான், இங்க இருக்கக்கூடிய கூடியிருக்க அத்தனை பேரும் எல்லாமே தனிப்பட்டவர்கள்.
In the past, and they continue to exist in the future. So, this is a confirmed truth that every living entity is individual. And Krishna is also individual. And that is also stated in the Vedas.
அவர்கள் கடந்த காலத்தில் இருந்தாங்க, எதிர்காலத்திலையும் தொடர்ந்து இருக்க போறாங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. எல்லா உயிர்வாளிகளும் கிருஷ்ணரை போல தனித்துவம் வாய்ந்தவர்கள், தனிப்பட்டவர்கள். கிருஷ்ணரும் தனிப்பட்டவர். அதுவும் வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு.
நித்யா நித்யானாம் சீதனா சீதனானா, ஹி இஸ் தி சீஃப் ஆஃப் ஆல் திஸ் இண்டிவிஜுவல் லிவிங் என்டிட்டி.
நித்யோ நித்யானாம் சேத்தனா சேத்தனானாம், அவர் இந்த எல்லா உயிர்வாளிகளுக்கும் தலைமையானவர்.
தட் இஸ் தி டிஃபரன்ஸ். ஹி இஸ் தி சீஃப். ஜஸ்ட் லைக் யூ ஹேவ் அக்செப்ட் மீ தி சீஃப் ஆஃப் யுவர் குரூப்.
அதுதான் இங்க வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயம். நீங்க எல்லாரும் எப்படி என்ன தலைவரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி அவர் தலைமையானவர்.
பட் தட் டஸ் நாட் மீன் ஆல் அதர் ரெஸ்பெக்ட் யூ ஆர் ஆல் ஒன். யூ ஹேவ் காட் தி சேம் ஃபீலிங், ஐ ஹேவ் காட் தி சேம் ஃபீலிங். யூ ஹேவ் செலக்டட் மீ ஆர் ஐ ஹேவ் காட் சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி குவாலிஃபிகேஷன், ஐ ஆம் கண்ட்ரோலிங் யூ. சிமிலர்லி Krishna has got the extraordinary quality by which he can control the whole situation. Otherwise, he is as individual as we are.
Ana, adukaga ipo matra ella vishayathilum nama ella onnu appindradalla. Ungalku enna unarvugal irukku adha maari enakkum unarvugal irukku. Neenga enna therndeduthirukkeenga alladhu enakku ஒரு சில அசாதாரணமான குணங்கள் இருக்கிறதுனால நான் உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி கிருஷ்ணருக்கு அசாதாரணமான குணங்கள் இருக்கிறதுனால அவர் எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கார். அப்படி இல்லைன்னா அவர் நம்மளை போலவே ஒரு தனிப்பட்டவர், அவ்வளவுதான்.
தி சுப்ரீம் கண்ட்ரோலர், we use this word, that's all.
உச்ச கட்டுப்பாட்டாளர் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம், அவ்வளவுதான்.
Krishna is just like we are sitting face to face. Krishna is like that. You can have that opportunity. Just like Arjuna had the opportunity. Similarly, you will have the opportunity. You have to take the opportunity. You will see Krishna face to face, talk with him face to face, play with him face to face. It is so nice, Krishna consciousness.
இப்போ நம்ம எப்படி இங்க நேருக்கு நேர் உட்கார்ந்துட்டு இருக்கோமோ அது மாதிரிதான் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த அர்ஜுனனுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்ளணும். நீங்களும் கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்கலாம், அவர் கூட நேருக்கு நேர் பேசலாம், அவரோட நேருக்கு நேர் நீங்கள் விளையாடலாம். அது ரொம்ப அருமையானது இந்த கிருஷ்ண உணர்வு. அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி
இருப்பவன். that this is my disease condition. People should take it like this.
என்றும் நிலைத்திருப்பவன் அப்படின்னா ஏன் இப்ப என்னால என்றும் நிலைத்திருக்க முடியல, ஏன் நான் இப்ப இந்த வியாதியுடைய நிலையில இருக்கேன். மக்கள் அப்படிதான் அதை புரிந்து கொள்ளணும்.
Here it is stated that the living entity is everlasting, but my present position is not everlasting. I'm temporary. So why shall I be in this temporary, such abominable condition?
இங்க சொல்லப்பட்டிருக்கு என்றும் நிலைத்திருப்பவன், ஆனா என்னுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்று நிலைத்திருக்கிறதா இல்ல, தற்காலிகமானதா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நான் இந்த மாதிரி தற்காலிகமான இந்த அருவறுப்பான ஒரு நிலையில இருக்கணும்? நான் என்றும்
நிலைத்திருப்பவன்.
அவங்க அந்த அளவுக்கு முட்டாள்தனமாவும் அயோக்கியத்தனமாவும் இருக்காங்க. எப்படி இது எப்பவும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த உடலுக்கு என்ன போசிட்டு இருக்காங்க,
அவ்வளவுதான்.
ஏதோ எண்ணெய பூசி எப்பவும் நிலைத்திருக்கக்கூடிய உடல், அது சாத்தியம் இல்லாதது.
That is their foolishness. They are trying to make this body by so-called science everlasting. That will never be possible. Your everlasting position is that you are spirit soul.
அதுதான் அவங்களுடைய முட்டாள்தனம். அவங்க இந்த உடலை, இந்த பெயரளவிலான விஞ்ஞானத்தினால இந்த உடலை எப்பவும் நிலைத்திருக்க வைக்க பாக்குறாங்க. அது சாத்தியமே இல்லை. உங்களுடைய எப்பவும் நிலைத்திருக்கக்கூடிய நிலைன்றது நீங்க ஆத்மா.
You have to transfer yourself in that healthy condition. Not this disease, this is disease. My birth and death is disease. You have to cure this disease. That is your problem, real problem.
உங்களை நீங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு மாற்றிக்கொள்ளணும். இந்த வியாதி அடைஞ்ச நிலையில இல்ல, இது வியாதி. இந்த பிறப்பு இறப்பு வியாதி இதெல்லாம் நீங்க குணமடையணும் இந்த வியாதியிலிருந்து. அதுதான் உங்களுடைய பிரச்சனை, உண்மையான பிரச்சனை.
But they are not serious about solving this real problem, birth and death.
ஆனா அவர்கள் இந்த உண்மையான பிரச்சனையான பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த பிரச்சனைய குணப்படுத்துறதுக்கு தீவிரமா இல்லை.
They are thinking, so long I live, let me enjoy senses as far possible and let me enjoy. That's the philosophy.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எவ்வளவு நாள் வாழ போறேனோ அவ்வளவு நாள் நான் எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு சாத்தியம் இங்க அனுபவிக்கணும். அதுதான் அவங்களுடைய தத்துவம்.
Child philosophy. Just like child does not look forward his future.
இது ஒரு குழந்தைத்தனமான தத்துவம். குழந்தைகள் எப்படி எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறது இல்லையோ அது மாதிரி.
He is very playful. He sees that this playing will make me happy. Similarly, these rascals, they are simply enjoying senses, forgetting their future life. So this is a rascal civilization. This is not a good civilization.
குழந்தை என்ன நினைக்கிறான்னா, விளையாடுறது தான் என்ன சந்தோஷப்படுத்தும். அதே மாதிரி இந்த அயோக்கியர்கள் வெறுமனே புலன்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மறந்துட்டு இருக்காங்க. அதனால இது அயோக்கியத்தனமான ஒரு நாகரிகம், இது நல்ல நாகரிகம் அல்ல. குழந்தைத்தனமான ஒரு நாகரிகம்.
However, they may be proud of their advancement of knowledge. It is childish. Because they have no future.
அவங்களுடைய அறிவு முன்னேற்றம் அடைஞ்சிட்டோன்னு நினைச்சு அவங்க எவ்வளவு வேணா பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா இது குழந்தைத்தனமானது, ஏன்னா அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது.
Everlasting. How I am going to be everlasting? They do not think of it. This one word can give so many volumes of thoughts to the real philosopher, to the real thinker.
என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னா எப்படி நான் என்று நிலைத்திருக்க போறேன், அவங்க அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. இந்த ஒரு வார்த்தை நிறைய பெரிய பெரிய சிந்தனைகளை கொடுக்கும் உண்மையான தத்துவவாதிகளுக்கு, உண்மையான சிந்தனையாளர்களுக்கு.
Here it is stated that the living entity is everlasting. And where is that living entity everlasting? Why it is not so? This is the problem.
இங்க சொல்லப்பட்டிருக்கு உயிர்வாளின்றது என்றும் நிலைத்திருக்கும். இப்ப எங்க அந்த உயிர்வாளி? ஏன் என்றும் நிலைத்திருக்கல? ஏன் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது? இதுதான்
பிரச்சனை.
ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன்.
Yes, invisible, that is a fact. I am soul, you are soul, but I cannot see with these eyes.
பார்வைக்கு புலப்படாதது அது உண்மைதான். நீ ஆத்மா, நான் ஆத்மா, ஆனா இந்த கண்களால நம்ம பார்க்க முடியல.
I am seeing your body, just like I am seeing my son or husband or brother.
நான் இந்த உடலை தான் பார்க்கறேன். என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன், என்னுடைய சகோதரன்.
As soon as my son or husband or son, anyone dies, oh, my son is gone. Oh, where is your son gone? He's lying here.
என்னுடைய மகனோ, என்னுடைய கணவனோ, என்னுடைய உறவினர் யாராவது இறந்து போயிட்டா உடனே ஓ, என்னுடைய மகன் போயிட்டான், எங்க போயிட்டான், இங்க தானே படுத்திருக்கான்.
Why do you say gone? No, he's gone.
போயிட்டான்னு சொன்னீங்களே, ஏங்க? இல்லைங்க, போயிட்டான், போயிட்டான்.
Then what is that son? Have you ever seen him? That is the problem. He has never seen his son or husband. He has seen his body as husband or son or father.
அப்படின்னா உன்னுடைய மகனை நீ பார்த்திருக்கியா? அதுதான் பிரச்சனையே. அவனுடைய மகனையோ, அவனுடைய அப்பாவையோ, கணவனையோ அவன் பார்த்ததே கிடையாது. அவன் பார்த்ததெல்லாம் வெறும் அந்த உடல்
தான்.
அதனாலதான் பார்வைக்கு புலப்படாதவன்.
You cannot see even a small particle of soul which is spiritual. You want to see God immediately.
இந்த சிறு ஆன்மீக துகளா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவே உன்னால பார்க்க முடியல. ஆனா உடனடியே கடவுளை பார்க்கணும்ன்ற.
Without preparing your eyes. They want to see God.
கண்களை தயார்படுத்திக்காமே அவங்க கடவுளை பார்க்கணும்ன்றாங்க.
They cannot see even the small particle of God, the soul, and they want to see immediately God.
கடவுளோட சிறு துகளான இந்த ஆத்மாவே உன்னால பார்க்க முடியல. உடனடியா அவன் கடவுளை பார்க்கணுமா?
Yes, one can see God. But not immediately. You have to prepare your eyes. You'll see God, you'll see soul, everything. Everything will be visible.
ஆமா, ஒருத்தரால கடவுளை பார்க்க முடியும், ஆனா உடனடியா இல்ல. அதுக்காக உங்களுடைய கண்களை நீங்க தயார் பண்ணணும். அப்ப நீங்க கடவுளை பார்க்கலாம், ஆத்மாவை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாமே தெரியும்.
At the present moment it is invisible. Because we have got material eyes. With material eyes, we cannot see anything spiritual.
இந்த சூழ்நிலையில நம்மளால கடவுளை பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு பௌதிக கண்கள் இருக்கு. பௌதிக கண்களால ஆன்மீகமான எதையுமே பார்க்க முடியாது.
It is blocked.
அது மூடப்பட்டிருக்கு. இதனை நன்கு அறிந்து இந்த உடலுக்காக வருத்தப்படக்கூடாது.
Yes, because we cannot see. Just like the same example, a man is dead, his relative is crying, he says he's gone, he's still seeing, the body is there. That means he has never studied who is his relative. Then at least he must know after death that this body is not my relative, something else beyond this body.
ஆமா, நம்மால பார்க்க முடியல. ஏன்னா இந்த உதாரணம் இருக்கு இல்லையா, ஒரு நபர் இறந்து போயிட்டார், அவருடைய உறவினர்கள் அழறாங்க, அவர் போயிட்டார், ஆனா அவர் இன்னும் இங்கே தான் இருக்கார், அந்த உடல் அங்கே தான் இருக்கு. அப்படின்னா இவர்கள் வந்து அந்த உறவினரை பார்த்ததே கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது. குறைஞ்சது அவங்க இந்த மரணத்துக்கு அப்புறமாவது இந்த உடல் என்னுடைய உறவினர் இல்லைன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அப்பாற்பட்டு வேற ஏதோ ஒண்ணுன்றத தெரிஞ்சுக்கணும்.
Therefore, he is invisible. As far as his existence is concerned, nobody can establish his experimental stability beyond the proof of Shruti, a Vedic wisdom.
முன்பே கூறியபடி ஆத்மாவின் அளவு நமது பௌதிக கணிதத்தின்படி மிகச் சிறியதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த நுண்பொருள் நோக்கியாலும் அவனை காண முடியாது. எனவே அவன் பார்வைக்கு புலப்படாதவன் என்று அழைக்கப்பட்டுள்ளான். ஆத்மாவின் இருப்பை பொறுத்தவரை ஸ்ருதி எனும் வேத அறிவின் வாயிலாக அன்றி பரிசோதனை மூலமாக எவராலும் நிரூபிக்க முடியாது.
That don't care for this body, there is soul. That is Shruti. Shruti means you hear from Krishna, then you understand.
Ama, inge Krishna solrar, inda udalukkaga neenga kavalapadadinga. Atma irukku, adhaan Shruti. Shruti appadina Krishna kitta irundhu kekkanum, appo ungalaala purindukolla mudiyum.
Otherwise there is no possibility to understand. This is an example, as I have several times said, that who is your father? That you can understand simply by hearing from your mother. The mother says, he is your father. What is the evidence? Hearing from the mother. That's all.
அப்படி இல்லைன்னா அதை புரிந்து கொள்றதுக்கு சாத்தியமே கிடையாது. இதே உதாரணம் பல முறை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ உன்னுடைய அப்பா யாரு? அது உன்னால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பெருமனே உன்னுடைய தாய்கிட்ட இருந்து கேட்கறதுனால, அவ்வளவுதான். அம்மா சொல்றாங்க இவர் தான் உன்னுடைய அப்பா. என்ன அதுக்கு நிரூபணம்? அம்மா கிட்ட இருந்து கேட்டோம், அவ்வளவுதான்.
சிமிலர்லி எனி திங் ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி, ஸ்பிரிச்சுவல் காட், ஸ்பிரிச்சுவல் கிங்டம், யூ ஹேட் டு லேர்ன் சிம்பிளி பை ஹியரிங் ஃப்ரம் அதாரிட்டி. தேர் இஸ் நோ அதர் ப்ராசஸ்.
அதே மாதிரி ஆன்மீகமான எதையும், ஆன்மீக அடையாளம், ஆன்மீகமான பகவான், ஆன்மீக ராஜ்யம், நீங்கள் எல்லாமே அந்த அதிகாரப்பூர்வமானவர்கிட்ட இருந்து வெறுமனே கேட்கணும். அப்படி தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த வழிமுறையும் கிடையாது.
There is no other second process. Simply you have to hear. Just the same example. Who is your father? You have to simply believe your mother.
ரெண்டாவது வழிமுறை அப்படின்னு வேற எதுவுமே கிடையாது. வெறுமனே நம்ம கேட்கணும். அதே உதாரணம் கொடுக்கலாம். உன்னுடைய அப்பா யாரு? பெருமனே உன்னுடைய அம்மா சொல்றத நீ நம்பணும்.
Even if we, of course, it is not expected that she will give a false information. Understanding the father, mother is nice, she will give me. So that is the only way. You have to believe your mother and that's all.
உறுதியா உன்னுடைய தாய் வந்து தப்பான ஒரு தகவல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறதில்லை. தாய் நல்லவங்க அப்படின்னு நான் நம்பி அவங்ககிட்ட கேட்குறோம், அவங்க நல்ல பதில் கொடுப்பாங்கன்னு. ஸோ அது ஒன்று தான் வழி.
சிமிலர்லி இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் ஸ்பிரிச்சுவல், யூ ஹேவ் டு டேக் இன்ஃபார்மேஷன் பை ஹியரிங் ஃப்ரம் சச் அதாரிட்டிஸ் அஸ் கிருஷ்ணா ஆர் இஸ் பிரின்சிபல். அண்ட் தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்.
அதே மாதிரி ஆன்மீகமான எதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் இந்த அதிகாரிகள் கிருஷ்ணர் போன்ற அல்லது அவருடைய பிரதிநிதிகள்கிட்டிருந்து கேட்கறதுனால மட்டும்தான், அந்த தகவலை பெறதுனால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வேறு வழிமுறை வேறு எதுவும் கிடையாது.
அதர் ஆல்டர்னேட்டிவ் இட் வில் எவர் ரிமைன் இன்விசிபிள் அண்ட் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் சோ மெனி நெகட்டிவ்.
வேறு வழி இருக்கு அப்படின்னா அது எப்பவுமே பார்வைக்கு தெரியாததா, புரிந்து கொள்ள முடியாததா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அது நேர் மாறானதா இருக்கும், எதிரானதா இருக்கும்.
There are many things we have to accept solely on grounds of superior authority. No one could deny the existence of his father based on the authority of his mother. There is no other source for understanding.
ஆத்மா இருப்பது அனுபவத்தால் உணரப்பட்டாலும் கூட அதனை புரிந்து கொள்வதற்கு வேறு வழி ஏதும் இல்லாததால் வேத உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உயர் அதிகாரிகள் கூறியதை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். தாயின் அதிகாரத்தின் அடிப்படையில் தந்தை இருப்பதை எவராலும் மறுக்க முடியாது. தாயின் அத்தாட்சியை தவிர தந்தை யார் என்பதை தெரிந்து கொள்ள வேறு வழி ஏதும் இல்லை.
Now everyone knows that when I am born, there must have been somebody my father. This is the conclusion. And now who is my father? That is evidence to be taken from mother. Similarly, nobody can deny the existence of God. Because everything has got a father, generator.
இப்போ எல்லாருக்குமே தெரியும், நான் பிறந்தபோது எனக்கு அப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கணும் கண்டிப்பா, அதுதான் முடிவு. இப்போ என்னுடைய அப்பா யாரு, அதுக்கு என்ன நிரூபணம் பிரமாணம் என்னுடைய அம்மாகிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாருமே கடவுள் இருக்கார் அப்படின்றத மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே தந்தை இருக்காங்க, உற்பத்தியாளர் இருக்காங்க.
So therefore, this whole creation, there must be a generator. Now, how we can see the father? Through the mother, Veda.
அதனாலதான் இப்ப இந்த மொத்த படைப்பும் இருக்கு, கண்டிப்பா அதை உற்பத்தி பண்ணவரும் இருக்கணும். ஸோ எப்படி நம்ம இப்ப அந்த தந்தையை பார்க்கறது? தாய் மூலமா, அதாவது வேதங்கள் மூலமா, அவ்வளவுதான்.
As we understand our father through the mother, similarly through the mother of Vedic knowledge, you can understand what is God.
எப்படி தாய் மூலமா தந்தை யாருன்றத நம்ம கற்றுக்கொண்டோமோ, அதே மாதிரி வேதங்கள் அப்படின்ற தாய் மூலமா கடவுள் யாருன்றத நம்மளால கற்றுக்கொள்ள முடியும்.
Similarly, there is no other source of understanding the soul except by studying the Vedas.
Yes.
In other words, the soul is inconceivable to human experimental knowledge. The soul is consciousness. And consciousness, that also is the statement of the Vedas. And we have to accept that. Unlike the bodily changes, there is no change for the soul. As eternally unchangeable, he remains atomic always in comparison to the infinite supreme soul.
Yes.
அதுபோல ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு வேதங்களை கற்பதை தவிர வேறு வழி கிடையாது. வேத விதமாக கூறினால், ஆத்மா மனிதனின் ஆராய்ச்சி அறிவிற்கு எட்டாததாகும், அது உணர்வுடையதாகும். இந்த உணர்வும் வேத வாக்கே, நாம் இதை ஏற்றாக வேண்டும். உடல் மாற்றமடைவதைப் போல ஆத்மா மாற்றமடைவது இல்லை. நித்தியமாக மாற்றமில்லாத ஆத்மா எல்லையற்ற பரமாத்மாவுடன் ஒப்பிடுகையில் என்றுமே அணுவாக திகழ்கிறான்.
Unchangeable means the Mahava theory that now I am finite, I shall become infinite. That's wrong. How it can be? Eternal. Eternal in finite, eternally remain infinite. We cannot be equal with God, the infinite. That is not possible. You will have to remain as subordinate.
இந்த மாயாவாத கொள்கை என்ன அப்படின்னா, நான் இப்ப எல்லைக்கு உட்பட்டவனா இருக்கேன், ஆனா நான் எல்லையற்றவனா ஆயிடுவேன். அது தவறு. எப்படி அது சாத்தியம்? நித்தியமா எல்லையற்றவர் அவர். நித்தியமா எல்லையற்றவரோட நம்ம சமமா ஆக முடியாது, அது சாத்தியம் இல்லை. நம்ம எப்பவுமே அவருக்கு கீழ்பட்டு தான் இருக்கணும்.
The supreme soul is infinite, and the atomic soul is infinitesimal. Therefore, the infinitesimal soul, being unchangeable, can never become equal to the infinite.
பரமாத்மா எல்லையற்றவர், ஜீவாத்மாவோ எல்லைக்கு உட்பட்டவன், மிகச்சிறியவன். எனவே மிகச்சிறிய மாற்றமில்லாத ஜீவாத்மா எல்லையற்ற ஆத்மாவுடன், பரமபுருஷ பகவானுடன் ஒருபோதும் சமமாகிவிட முடியாது. இந்த வாதமானது ஒரு பொதுவான அறிவு. எப்படி அது சாத்தியம்?
If it is equal to the infinite, how he has become finite? They cannot answer.
எல்லையற்றவருக்கு சமமானவர் அப்படின்னா எப்படி அவர் எல்லைக்கு உட்பட்டவர் ஆனார்? அது அவங்களால பதில் சொல்ல முடியாது.
How he has become finite? They will simply, the answer is, it is Maya. Then Maya is greater than the infinite. Then Maya becomes greater than the infinite.
இந்த அருவவாதிகளால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க எப்படி எல்லையற்றவரானாங்க? அவங்க வெறுமனே சொல்லுவாங்க, இது மாயா. அப்ப மாயா வந்து எல்லையற்றவரோட உயர்ந்ததா?
Then that God is never infinite, because Maya covers the Supreme. So how he is infinite? He becomes finite.
அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கடவுள் எல்லையற்றவரா இல்லை? ஏன்னா மாயா மூடி இருக்கு அந்த உச்சமானவரை. அவர் எப்படி எல்லையற்றவரா இருக்க முடியும்? அவர் எல்லைக்கு உட்பட்டவர் ஆயிடுறாரு.
The common sense is that finite Brahma is covered by Maya. Not the infinite.
அதனால பொதுவான அறிவு என்ன அப்படின்னா, இந்த எல்லைக்கு உட்பட்ட பிரம்மன் மாயாவால மூடப்பட்டிருக்கான், அந்த எல்லையற்றவர் அல்ல.
Therefore, duality. Finite and infinite living entities. Krishna is infinite and ordinary living entities.
அதனாலதான் இங்க அந்த வேறுபாடு இருக்கு, எல்லையற்றவர் எல்லைக்கு உட்பட்டவர். கிருஷ்ணர் எல்லையற்றவர், சாதாரண உயிர்வாளிகள் எல்லைக்கு உட்பட்டவர்கள்.
Canvassing?
Yes.
Don't take ice cream.
என்னது? என்ன சப்தம்? ஐஸ்கிரீம் வண்டி. ஐஸ்கிரீம், நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க.
This is Maya. Come on, come on, enjoy me. Come on, come on, enjoy me.
இதுதான் மாயை. வாங்க வாங்க என்ன அனுபவிங்க, வாங்க என்ன அனுபவிங்கன்னு கூப்பிடுது.
Enjoy, become entrapped.
நீ அனுபவிச்ச உடனே நீ மாட்டிக்கிற, அவ்வளவுதான்.
Just like fishing tackle. Throw the tackle and invite the fish. Come on, come on, enjoy me. Come on, come on, enjoy. As soon as you finish, then, where do you go now? Come on, in my bag. Yes, I'll fry you nice.
The thundil potu meen pidikkira madri. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மீனை வர வைக்கிறதுக்கு தூண்டில் போடுறாங்க, வா வான்னு கூப்பிடுறாங்க. அது வந்து அனுபவிக்கிறதுக்கு அப்னு பிடிக்குது. பிடிச்ச உடனே, நீ எங்கே போகிற, வா என் பைக்குள்ளே போலு, நான் உன்னை ரொம்ப நல்லா வறுத்து எடுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க.
The fish is losing his life by eating my tongue.
இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. மீனானது அதனுடைய நாக்காலேயே சாப்பிட்றதுனாலேயே அது உயிரை இழக்குது.
He cannot check the dictation of the tongue, therefore he is losing his life.
நாக்கை கட்டுப்படுத்த முடியாததுனால, நாக்கு வேணும் போது சாப்பிட வேண்டி இருக்கிறதுனால அது உயிரையே இழக்குது.
Similarly, the animals, deer in the jungle, the hunter, they play very nice flute. And all of them assemble to hear how he is nice. And then he keeps him in the trap, loses his life. That means hearing.
அதே மாதிரி மானானது காட்டுக்குள்ள ஒரு வேடன் ரொம்ப நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறான். அந்த இசையை கேட்கறதுக்காக எல்லா மான்களும் ஒன்றா கூடுது. அவன் வந்து அதை வலை போட்டு பிடிச்சிடுறான், அதனுடைய உயிரையே இழந்துருதுங்க. அப்படின்னா கேட்கறதுனால அது உயிரை இழக்குது.
Tasting, hearing. And the elephant is called by sexual. Do you know how elephant is captured? Yes. A sea elephant is trained, goes to the male elephant, and see, it follows, and the male elephant is dropped into what's called big pot, pit, yes. And then he remains there for some time, then he's suckled, and he's taken out. In this way, there are different examples of senses.
யானையானது அதனுடைய பாலுறவுனால அது பிடிக்கப்படுது. உங்களுக்கு தெரியுமா யானையை எப்படி பிடிப்பாங்கன்னு? அதாவது பெண் யானைக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. அது ஆண் யானைக்கிட்ட போய் அது அந்த ஆண் யானையை அழைச்சிட்டு வரும். அந்த ஆண் யானை பெண் தொடர்ந்தே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய குழி இருக்கும். அந்த குழியில் அது விழுந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் அதை சங்கிலி போட்டு அதை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்படி தான் அந்த யானையை பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேறுபட்ட உதாரணங்கள் இருக்குது எப்படியெல்லாம் இந்த புலன்கள் நம்மளை மாட்டி வைக்குது அப்படின்றது.
It is called that black, what is called, Brahma, English, that black big fly. It is entrapped by smelling lotus flower within the lotus flower, yes, and loses its life.
அதே மாதிரி அந்த கருப்பு நிற வண்டு ஓன சத்தம் போட்டு வரோம் இல்லையா, அந்த வண்டு ஆனது தாமரை மலருடைய நறுமணத்தை முகரும்போது அந்த மலருக்குள்ள அதை மாட்டிக்கும்.
ஸோ பை டிஃபரண்ட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தி டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் லூசிங் தேர் லைஃப்.
இந்த மாதிரி வேறுபட்ட புலன் இன்பங்கள்னால வேறுபட்ட விலங்குகள் அதனுடைய உயிரையே இழக்குது.
And we have got all our senses active. So where we are? These examples are for animal kingdom whose one sense is only active. But our all senses are active. Then what is our position?
இப்போ இந்த உதாரணம் எல்லாம் இந்த மிருகங்களுடைய ராஜ்யத்தில் மிருகங்களுக்கு இவைகள் ஒரு ஒரு புலன்கள் தான் செயல்பட்டு இருக்கு. ஆனால் நமக்கு நம்முடைய எல்லா புலன்களுமே செயல்பட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்முடைய நிலை எங்க?
This example is given in the Bhagavad. A man has got six wives and he has entered the house and all the wives have captured him. You come to my room. Okay. So one has taken his one hand, another has taken another hand, one has taken his one leg, one has taken and see like this. And that's the leg. You see. So, this is our position.
ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நபருக்கு ஆறு மனைவியர்கள் இருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மனைவி அவருடைய ஒரு கையை பிடிச்சிட்டு என்னுடைய அறைக்குள்ளே வாங்க, இன்னொரு மனைவி இன்னொரு கையை பிடிச்சிட்டு என்னோட அறைக்குள்ளே வாங்க, இன்னொரு மனைவி வந்து ஒரு காலை பிடிச்சிட்டு என்னோட அறைக்குள்ளே வாங்க, இன்னொரு மனைவி வந்து இன்னொரு காலை பிடிச்சிட்டு, இந்த மாதிரி அவனுடைய நிலை எப்படி? இதுதான் நம்முடைய நிலை.
Human being, whether they shall control the senses, instead of controlling the senses, they are becoming servant of senses and losing this great opportunity of human life.
மனிதர்கள் அவர்களுடைய புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க மேலும் அவங்களுடைய புலன்களுடைய சேவகனாக ஆயிட்டு இருக்காங்க. அவங்க புலன்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க இந்த மனித வாழ்க்கையினுடைய மிக பெரும் அந்த வாய்ப்பை அவங்க இழந்துட்டு இருக்காங்க.
No, anyone within this material world, they are entrapped by this sense enjoyment, either in higher planets or lower.
இல்லை, யார் ஒருத்தர் இந்த பௌதிக உலகத்தில் புலன் இன்பத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்க பந்தப்பட்டு போறாங்க. அவங்க உயர் கிரகங்களில் இருக்கலாம், தாழ்ந்த கிரகங்களில் இருக்கலாம்.
இட்ஸ் லைக் அனிமல் கிங்டம், தேர் இஸ் சென்ஸ் இம்பெட்டஸ் அண்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ. வாட் இஸ் ஹியூமன் பீங்? வி ஆர் சிவிலைஸ்ட் பீங். வாட் வி ஆர் டூயிங்? தி சேம் திங், ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், தி சேம் திங் as the dog is doing. So anywhere in the material world, either in the higher planet or in the lower planet, this sense gratification is promised.
மிருகங்களோட ராஜ்யத்துல பாத்தீங்க அப்படினா இந்த புலன்களோட உந்துதல் இருக்கு. மனிதர்கள்ட்டையும் அது இருக்கு. மனிதர்கள் என்றவங்க யாரு? பேரளவில் இந்த நாகரிகம் படைத்தவர்கள் என்ன பண்றாங்க? அதே விஷயம்தான், உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல். நாய் என்ன செய்தோ அதே தான் செய்கிறாங்க. அதனால் இந்த பௌதிக உலகத்தில் நீங்கள் உயர் கிரகங்களில் இருக்கீங்களோ, தாழ்ந்த கிரகங்களில் இருக்கீங்களோ, எல்லா இடத்துலையுமே புலன் இன்பம் என்றது தான் பிரதானமானதாக இருக்கு.
Only in the spiritual world there is no sense gratification. There is simply an endeavor to satisfy Krishna.
ஆன்மீக உலகத்தில் மட்டும்தான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க, புலன் இன்பத்தில் ஈடுபடுறது கிடையாது.
Here everyone is trying to satisfy his sense. That is the law of material. That is material life. So long you try to satisfy your senses, that is your material life. And as soon as you turn yourself to satisfy the senses of Krishna, that is your spiritual life.
இங்க எல்லாருமே புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுதான் இந்த ஜட உலகத்தினுடைய சட்டம். அதுதான் பௌதிக வாழ்க்கை. நீங்கள் இங்கே புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிற வரைக்கும் அது பௌதிக வாழ்க்கை. ஆனால் நீங்கள் எப்போ கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு திரும்பிடுறீங்களோ அப்போ அது ஆன்மீக வாழ்க்கை.
இட்ஸ் வெரி சிம்பிள் திங். இன்ஸ்டெட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம், தட் இஸ் பக்தி.
புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு பதிலாக ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம், அது பக்தி.
You have got senses. You have to satisfy. Senses, with senses you have to satisfy. Either you satisfy yourself, but you do not know. The conditioned soul do not, the soul does not know that satisfying the Krishna senses, his senses will be automatically satisfied.
கட்டுண்ட ஆத்மாவுக்கு கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறது மூலமா என்னுடைய புலன்கள் தானாகவே திருப்தி அடையும்ன்றது தெரிய மாட்டேங்குது.
The same example, just like pouring water to the root or these fingers, part and parcel of my body, giving food stuff here to the stomach, automatically the fingers will be satisfied.
அதே உதாரணம் இப்ப கொடுக்கலாம். ஒரு மரத்தோட வேருக்கு நீர் ஊற்றுறது, அல்லது இந்த விரல்கள், அதாவது என்னுடைய உடலோட அம்சமாக இருக்கக்கூடிய இந்த விரல்களானது உணவை வயிற்றுக்கு கொடுக்கறது மூலமா தானாகவே இந்த விரல்கள் திருப்தி அடையுது.
தி சீக்ரெட் வி ஆர் மிஸ்ஸிங். வி ஆர் திங்கிங் வி ஷால் பி ஹாப்பி பை ட்ரைங் டு சாட்டிஸ்ஃபை அவர் சென்ஸ்.
இந்த ரகசியத்தை நாம இழந்துட்டு இருக்கோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த புலன்களை நம்ம திருப்திப்படுத்துறது மூலமா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு.
Krishna consciousness means don't try to satisfy your senses, you try to satisfy the senses of Krishna, automatically your senses will be satisfied.
ஆனால் கிருஷ்ண உணர்வு அப்படின்னா உங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சிக்காதீங்க. நீங்க கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறீங்க அப்படின்னா தானாவே உங்களுடைய புலன்கள் திருப்தி அடையும்.
This is the secret of Krishna consciousness.
அதுதான் இந்த கிருஷ்ண உணர்வோட ரகசியம்.
The opposite party, they are thinking, why shall I satisfy, why shall I work for Krishna the whole day and night? Let me try for the karmis. Just like you are working whole day and night for Krishna, they are thinking, what fools they are. We are very intelligent. We are working for our own sense gratification whole day and night. And why they are working for Krishna? This is the difference between materialist and spiritualist.
ஆனா இன்னொரு பக்கம் மற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓ, நான் ஏன் கிருஷ்ணரோட புலன்களை திருப்திப்படுத்தணும், என் நான் ஏன் ராத்திரி பகல கிருஷ்ணருக்காக உழைக்கணும், நான் என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறான். நீங்கள் ராத்திரி பகல இங்கே கிருஷ்ணருக்காக உழைக்கிறீங்க, ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏ என்ன முட்டாளாக இருக்காங்க இவங்க, இவங்க வந்து நம்ம வெறும் பெரிய புத்திசாலிகள், நம்ம வந்து நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு ராத்திரி பகல உழைக்கிறோம், ஆனால் அவங்க கிருஷ்ணருக்காக ஏன் உழைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆன்மீகவாதிகளுக்கும் கர்மிகளுக்கும் உள்ள வித்தியாசம்.
The spiritualist endeavor is to work whole day and night, strenuously, without any heart, simply for Krishna. That is spiritual. And the materialist means the same endeavor, always trying to satisfy their personal thing. That is the materialistic endeavor.
ஆன்மீகவாதிகள் எப்பொழுதுமே ராத்திரி பகல எந்த ஒரு சிரமமின்றி வருத்தமின்றி கிருஷ்ணருக்காக சேவை பண்ணுறாங்க, அது ஆன்மீக வாழ்க்கை. ஆனால் பௌதிகவாதிகள் அதே முயற்சி எப்பொழுதும் அவங்களுடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதுதான் பௌதிகவாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம்.
சோ கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் மீன்ஸ் தட் வி ஹேவ் டு ட்ரெயின் அவர் சென்சஸ் டு சாட்டிஸ்ஃபை கிருஷ்ணா.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னா நம்ம நம்முடைய புலன்களை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக பயிற்சி அளிக்கப்படணும். அதுதான்
சோ லாங் இன் அதர் பிரிவியஸ் மெனி மெனி தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் யூ ஹவ் சிம்பிளி ட்ரைட் டு சாட்டிஸ்ஃபை அவர் சென்சஸ் பர்சனல் சென்சஸ் லெட் திஸ் லைஃப் பி டெடிகேட்டட் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் கிருஷ்ணா சென்சஸ்.
இதுவரைக்கும் முந்தின பிறவிகளில் எத்தனையோ பல பல ஆயிரக்கணக்கான வாழ்க்கையில் லட்சக்கணக்கான வாழ்க்கையில் வெறுமனே நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம நேரத்தை செலவழிச்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு வாழ்க்கை கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக அர்ப்பணிக்கணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு.
Personal senses. Let this life, at least one life, let me try for them.
ஒரு வாழ்க்கை பல வாழ்க்கை நம்முடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இந்த ஒரு வாழ்க்கை கிருஷ்ணருடைய புலன்களுக்காக நான் முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு.
So we are not loser. Even we feel inconvenience, sir. By not satisfying our senses, that we are not losers.
ஆனா நமக்கு இழப்பு கிடையாது. நம்மளுடைய புலன்களை திருப்திப்படுத்தாதனால நமக்கு அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி தோணினாலுமே நமக்கு இழப்பு கிடையாது.
Try simply to satisfy Krishna's senses.
வெறுமனே கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அப்ப எல்லாமே சரியா போயிடும்.
We're reading about the sixth chapter in Bhagavad Gita now. And should I wait till you come to that chapter, or could I ask you a question now pertaining to that chapter?
Prabhupadam, இப்ப நாங்க ஆறாவது அத்தியாயம் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கோம். நாங்க அது வர வரைக்கும் நாங்க காத்திருக்கட்டுமா, இப்போ இல்ல அந்த அத்தியாயத்துல இருந்து கேள்வி கேட்கலாமா? உங்க விருப்பப்படி செய்யுங்க.
Dhyana
and Vajra Yoga in that
chapter.
Could you explain the meaning of these two yogas? Hmm?
Dhyana.
Dhyana.
Dhyana
Yoga.
Meditation.
And
is Vajra Yoga the same?
Yes. Dhyana Yoga. ராஜயோகா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு யோகங்களுக்கான அர்த்தத்தை கொஞ்சம் விளக்குறீங்களா? தியான யோகா, அது தியானம். ராஜயோகமும் அதேவா? ஆமாம், ரெண்டுமே தியான வழிமுறை.
In Maya,
உங்களுடைய உபன்யாசத்தில் நீங்கள் சொன்னீங்க, பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே மாயையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எப்படி மாயையில் இருக்க முடியும்? எப்படி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் முழுக்க ஆன்மீகத்தில் இருக்கீங்க, நீங்கள் மாயையில் இருக்க முடியாது. அது எப்படி வேலை செய்யும்?
How do you think that I am not in Maya?
நான் மாயையில் இல்லைன்றதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் தூய பக்தர், நீங்கள் எல்லாருலேயும் கிருஷ்ணரை பார்க்குறீங்க.
Then a pure devotee is not in Maya. Do you agree to that?
அப்படின்னா தூய பக்தர் மாயையில் இல்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா?
So, are you going to be a pure devotee?
நீ தூய பக்தராக இருக்க போறியா? நானா?
Yeah.
ஆமா.
But you are going to be, trying to be.
ஆனா நீ இருக்க போற, இருக்க முயற்சிக்கிற.
That's all right. That's all right. That's all right. Yes.
நம்ம அளவில் மிகவும் ரொம்ப சிறியவர்கள். முடி நுனி பங்குதியினுடைய 10,000 சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் மாற்றம் அடையாதவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம திரும்பவும் பகவானுடைய லோகத்துக்கு போகும்போது அங்கே பகவான் நம்முடைய அளவுக்கு அவருடைய அளவை குறைச்சிக்கிறாரா? அதனால் நம்ம அவருடைய சங்கத்தில் ஈடுபட முடியுன்றதுக்காக இது கேள்வி. பதில் ஆமாம்.
Is it true that you once said something about the super soul being the size of the thumb? Where is that information? Is the size of the thumb a human being?
Yes.
Prabhupada, ஒரு முறை நீங்க பரமாத்மாவினுடைய அளவு கட்டவிரல் அளவுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த தகவல் எங்கிருந்து வருது? அந்த கட்டவிரல் அளவுன்றது மனிதர்களுக்குள்ளேயா? இது கேள்வி. ஆமா, அது பதில்.
Spiritual legs. I never said that he has no arms or legs.
சைத்தன்ய சரிதாமிரதத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, கிருஷ்ணருக்கு கைகளோ கால்களோ இல்லை, நமக்கு கைகள் கால்கள் இருக்கு அப்படின்னு. ஆனால் அவருடைய ஆன்மீக சரீரத்தில் எல்லாம் ஒன்று, இது மாதிரி கேள்வி தொடர்றாங்க. ஆனால் பிரபுபாதர் சொல்கிறார், அவருக்கு ஆன்மீக கரங்களும் ஆன்மீக கால்களும் இருக்கு, அவருக்கு கைகளோ கரங்களோ இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை.
Yes, that is the statement in the Vedas, Apani Pada Javana Grahita. The Supreme Lord has no legs and hands, but still he accepts whatever we offer.
Ama, Vedangalla inda kootru irukku, Apani Pado Javana Grahita. Inda mulumudar kadavulukku kaigalo kaalgalo illa, aanalum neenga enna ellam avar karpana pandringalo அது அவர் ஏற்றுக்கொள்றார்.
Now we are accepting and we are offering here good star Krishna. So it is confirmed that he accepts. Now he is, we do not know how far away he is staying, in Vaikuntha Loka, there is no limit of measurement, then how is accepting?
Inga nama avarukku Krishnarukku unavu padarthangalai arpanikkirom, avar yetrukolraar endradhu urudhipaduthappadudhu. ஆனால் அவர் வைகுண்ட லோகத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கார். அது எவ்வளோ தூரன்றது அதுக்கு அளவு கிடையாது. இருந்தாலும் அவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார்?
இட் இஸ் சேட் தட் ஜபன் ஹி இஸ் அக்செப்டிங் தி அவர் ஆஃபரிங்ஸ் தட் ஹி மஸ்ட் பி அக்செப்டிங் வித் ஹிஸ் ஹேண்ட் ஸோ ஹீ கேன் ஸ்ட்ரேச் ஹிஸ் ஹேண்ட் ஸோ மெனி மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் மைல்ஸ் அவே தட் ஃபார் When it is said that he has no hand, that means he has no hand like us, limited.
Inga javana apdin solapattirukku apdina arpanangala yetrukolrar so apdina avrudeya karangalala dhaan arpanangala yetrukolla mudiyum apdina avrudeya karangal indha mari lakshakanakana kodi kanakana mail doorathukku neeti avrala andha arpanangala yetrukolla mudiyadhu. அவருக்கு கரங்கள் இல்லை அப்படின்னா நம்மளை போல எல்லைக்கு உட்பட்ட கரங்கள் அவருக்கு இல்லை.
But that does not mean he has no hand. He has hand unlimited. Unlimitedly he can stretch.
அதுக்காக அவருக்கு கரங்கள் இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை. அவருடைய கரங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டது, எல்லை இல்லாதது. எவ்வளவு தூரம் வேணா அவரால் நீட்ட முடியும்.
That he cannot conceive. Because we have got these 3 feet and so Krishna must have at least 4 feet, that's all. The frog philosophy.
அதனால தான் அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. ஏன்னா நமக்கு 3 அடி நீளம் தான் அந்த கை இருக்கு. ஆனால் கிருஷ்ணருக்கு என்ன ஒரு 4 அடி 5 அடி இருக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். இது தவளை தத்துவம்.
Simply imagining, Krishna may be very great. So we have got these 3 feet, Krishna, let him have 6 feet, that's all.
Veramane nama karpana panikram. Krishna romba periyavar. Sari namakku 3 adi irukku appadina avarku oru 4 adi 6 adiya irukkatume vechikitom.
But we cannot imagine how long his hand is.
Ana avarudaiya kaigal evlo neelamanadu endradhu nammala karpana kuda panna mudiyadhu.
Therefore his hand cannot be compared with this material hand. He has no material hand. That is the Narsana Veda. But he has a hand. That you cannot measure.
அதனால தான் அவருடைய கரங்களை நம்முடைய கரங்களோட ஒப்பிட முடியாது. ஆனால் அவருடைய கரங்கள் பௌத்திகமானதல்ல. அதுதான் வேதங்கள் சொல்லுது. ஆனால் அவருக்கு கரங்கள் இருக்கு, அதை நம்மால் அளக்க முடியாது.
Just like Arjuna could not measure when he saw the universal form.
அர்ஜுனன் எப்படி அந்த விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அவனால் அதை அளக்க முடியல.
அவஜானந்தி மாங்கமு ராமானுசதி தேவ கிருஷ்ண சேஸ் பிகாஸ் ஐ எம் மூவிங் அமாங்ஸ் தேம் ஆஸ் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் தேர் திங்கிங் ஆஃப் மீ ஆஸ் ஒன் ஆஃப் தேம் பரம் பாவம் அஜானந்த் தே டு நாட் நோ வாட் இஸ் மை பேக்ரவுண்ட் பரம் பாவம்.
அதனால தான் அவஜானந்தி மாமூடா மானுஷேம். அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், நான் இந்த சாதாரண மனிதர்களில் ஒருத்தனா செயல்பட்டு இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறாங்க நான் அவர்களில் ஒருத்தரேன் அப்படின்னு. பரம்பாவம் அஜானந்த, அவங்களுக்கு தெரியல என்னுடைய பின்னணி என்னன்றது. பரம்பாவம்
Everyone is trying to understand Krishna from the angle of vision as he can understand. Krishna is beyond that. Therefore his name is Adokhaja.
அதனால தான் அவர்கள் என்னை புரிந்து கொள்றதுல தோல்வி அடைகிறார்கள். மூடா அயோக்கியர்கள் முட்டாள்கள் எல்லாருமே கிருஷ்ணரை எப்படி புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அந்த விதத்தில். ஆனால் அவர் அதுக்கு அப்பாற்பட்டவர். அதனால தான் அவருடைய பேர் அதோக்ஷஜா.
பியாண்ட் தி லிமிட் ஹி கேன் சிம்பிளி பி பிரசன்டெட் பை ஹிம்செல் ரிவீல் ஜஸ்ட் லைக் கிருஷ்ணா இஸ் ரிவீலிங் ஹிம்செல் டு அர்ஜுன் Arjuna is not understanding Krishna by his philosophical speculation. Directly Krishna revealing.
எல்லைக்கு அப்பாற்பட்டவர் கிருஷ்ணர் அவரை தன்னையே வெளிப்படுத்துகிறார். கிருஷ்ணர் அர்ஜுனன் முன்னாடி அர்ஜுனன் வந்து தன்னுடைய தத்துவ கற்பனையினாலே புரிந்து கொள்ளல கிருஷ்ணரை. கிருஷ்ணர் நேரடியாக அவரை வெளிப்படுத்திட்டார்.
This is the process of understanding God. You cannot create your imagination, imaginative God. No. God reveals unto you, being pleased upon you by your devotion and activity.
கடவுளை புரிந்து கொள்றதுக்கான வழிமுறை இதுதான். நீங்க உங்களுடைய கற்பனை கடவுளை உற்பத்தி பண்ண முடியாது. கடவுள் அப்படின்னா உங்களுடைய பக்தி தொண்டை பார்த்து அவர் திருப்தி அடைந்து அவரே உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தணும்.
சேவன்முகி ஜீவாதோ ஜஸ்ட் லைக் கிருஷ்ணா சேஸ் டு அர்ஜுன் பக்தோசி பிரியோசி. You are my very dear friend, you are my devotee. Therefore, I will reveal unto you. Not to others. This is the qualification of understanding God, to become devotee.
Sevan mukehi jivado. Krishna Arjuna Dasular, Bhaktosi, Priyosi, Nienudya Priyamana Nanban, Nienudya Bhaktan. Adanala na enna unakku velipaduthuren. மற்றவர்கள்ட்ட அல்ல. இப்போ இதுதான் கடவுளை புரிந்து கொள்றதுக்கான தகுதி, பக்தன் ஆகணுன்றது.
ஸோ அவர் மூமெண்ட் இஸ் டு மேக் பீப்புள் இன் ஜெனரல் டிவோட்டி, தென் ஹீல் அண்டர்ஸ்டாண்ட் காட், தென் இஸ் லைஃப் வில் சக்சஸ்.
அதனால நம்முடைய இந்த இயக்கமானது மக்களை பொதுவாக பக்தர்களை ஆக்கிறதுக்காக இருக்கு. அப்போ அவரால் கடவுள்னா யாருன்றதை புரிந்து கொள்ள முடியும்.
You be yourself devotee and try to make others devotee. Then both your life and the person who is under your instruction, he, everyone is successful.
நீங்களும் பக்தரா இருங்க, மற்றவர்களையும் பக்தராக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வழிகாட்டுதல் கீழே இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை, ரெண்டுமே வெற்றிகரமானதா இருக்கும்.
And without being devotee, you cannot make others devotee. That is all this is. If you remain non-devotee, you cannot convince others. That is not in your power. Therefore, the non-devotee class of men, they cannot understand God, they cannot convince others about God. That's a fact. They will simply present hodgepodge thing, they do not understand clearly, and they present hodgepodge.
Bhaktara illame neenga mattravargala bhaktaraakka mudiyadhu, adhuvum ragasyamanadhu. Neenga abhaktara irundhinga appadina mattravargala neenga namba vekka mudiyadhu, adhu ungaludaiya sakthikkutpattad illa. Adanalada bhaktara alladhavargal kadavula purinjukolla mudiyadhilla, mattravargalum கடவுளை பற்றி அவங்களால நம்ப வைக்க முடியறதில்லை. அதுதான் உண்மை. நீங்கள் வெறுமனே அபத்தமான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக அதே மாதிரி அபத்தமான விஷயங்களில் தான் இருந்துட்டுருப்பீங்க. அவ்வளோதான்.
Without being பக்தியாமாம விஜயானாதி ஜாவான் ஜஸ்டாமி தத்து. If anyone wants to understand me as I am, of course nobody can understand Krishna as he is. Still, as far as possible. That is only through bhakti, bhaktya, it is stated in the Bhagavad Gita.
Bhaktara illame bhaktyamama vijanati yavane aschasmi tattvataha. ஒருத்தர் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நான் உள்ளது உள்ளபடி உறுதியா, யாரும் கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. ஆனா எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு புரிந்து கொள்ளணும். அதனால பக்தியினால மட்டும்தான் அது பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு.
It doesn't say that through knowledge, philosophical speculation or through Hatha Yoga system, no. He says bhaktya, clearly. And in the beginning also he says, because you are my bhakta, therefore I shall reveal to you. The whole science is for the devotee, not for anyone.
ஞானத்தினாலே, மன கற்பனையினாலே, தத்துவங்களாலே நீ என்ன புரிஞ்சுக்க முடியும், கத யோகத்தினால முடியும், அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் சொல்கிறார் பக்தியா, தெளிவாக சொல்கிறார். ஆரம்பத்திலே அவர் சொல்கிறார், நீ என்னுடைய பக்தன், நீ என்னுடைய பக்தன்றதுனால நான் உனக்கு என்ன வெளிப்படுத்துகிறேன். இது எல்லா விஞ்ஞானமும் பக்தர்களுக்கானது, வேறு யாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் பக்தர்கள் அல்லையோ அவர்களுக்கு கடவுளை பற்றி புரிந்து கொள்றதுன்றது நிரந்தரமா மூடப்பட்ட ஒரு விஷயம்.
சைதன்ய மகாபுரு சேஸ் மாயாவாதி பாஷ்ய சுனிலே ஹாய் சத்வநாத். இஃப் எனி ஒன் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இம்பர்சனலிஸ்ட் மாயாவாதி பிலோசபர், தென் ப்ராகிரஸ் இஸ் பிளாக்.
அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அது உண்மை. சைத்தன்ய மகாபிரபு அதனாலதான் சொல்றார், மாயாவாத பாஷ்ய சூழ்நிலை ஹய சர்வநாஸ். யார் ஒருத்தர் இந்த அருவவாத அந்த மாயாவாத தத்துவம் மூலமா அவரை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வழிமுறையானது மூடப்பட்டிருக்கு.
Not for good, of course. Nothing can be for good. But for the present, at least, his progress is blocked. Sarvanas.
நல்லதுக்காக உறுதியா எதையும் நல்லதுக்காக இருக்க முடியாது. ஆனாலும் குறைஞ்சது அவங்களுடைய அந்த முன்னேற்றமானது தடை செய்யப்பட்டிருக்கு. சர்வநாஸ்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.